திருவசனத்தினாலுக்குரிய தேவ செய்தி தேவ சித்தம் இரண்டாம் பாகம். இதற்கு ஆதார வசனம் மத்தேயு 7:21. சகோதரி முத்துக்குமார் விழுப்புரம் அவர்களை தேவ செய்தி கொடுக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன்.
மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் சர்வத்தையும் உண்டாக்கிட்ட பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்திலும், அவருடைய குமாரரும் நம்மளுடைய கர்த்தருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்திலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். மற்றும் நான் சார்ந்திருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், மேலும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், மற்றும் சிங்கப்பூர்ல இருக்கிற நம்மளுடைய அருமையான சகோதர சகோதரிகள், இப்படியாய் நாம் யார் யாரை தொடர்பு கொண்டோமோ இல்ல நம்ம பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததோ அப்படிப்பட்ட அனைவருடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சென்னை பரிசுத்தவான்களா இருக்கிற உங்களுக்கு இந்த வாய்ப்பின் மூலம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிய இடத்துல இங்க அதிகமான சகோதர சகோதரிகள் ஏற்ற காலத்துல தேவனுடைய உண்மை சத்தியங்கத்தை கேட்டு அந்த சத்தியத்திற்குரிய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கடந்து வந்து இந்த பரலோக வாய்ப்பின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம கூட ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட முறையில வாய்ப்புல வந்துட்ட நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானம் செய்து ஆவிக்குரிய அந்த ஆகாரத்தை நாம் எந்த அளவுக்கு பெற்றுக் கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்குகிறோம், அந்த அளவுக்கு நமக்குரிய அந்த பரலோக வாய்ப்புக்கான அந்த புது சிந்தை நமக்குள்ள உருவாகிருக்கிற அந்த கரு வந்து நன்கு வளர்ச்சி அடையும். அதற்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய சத்தியம். அந்த சத்தியம் தான் அந்த கருவுக்கு வந்துட்டு ஒரு உயிர். அப்படிப்பட்ட அந்த சத்தியங்களை சபையராக நாம் எந்தெந்த வாய்ப்புகள் எல்லாம் கூடி நாம் தியானம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துவது அது ஆரோக்கியம். அந்த விதமாகத்தான் சென்னை பகுதியில இந்த வாராந்திரத்துல கூட நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில மாலை கூடுகை நாம் யாவரும் கூடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சில வாரங்களாக நம் மத்தியில கடந்து போய் இருக்கிறது. இதனுடைய நன்மைகள், சத்தியத்தின் பாடங்கள் இவைகள் எல்லாம் நீங்கள் இதுவரை ருசித்திருக்கிறீர்கள். எனவே அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதல்ல. அது போன்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த நாளில் தேவன் நமக்கு மீண்டுமாய் கொடுத்து ஒரு சிலராய் நம்மை இந்த இடத்துல ஒன்று கூட்டி இருக்கிறார். அப்ப இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை, ஏற்கனவே இது போல வாராந்திர கூடுகையில முதல் முறையாக சில வாரங்களுக்கு முன்பு நாம் உங்கள் மத்தியில கடந்து வந்திருந்த போது தேவ சித்தம் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம ஆரம்பிச்சோம். காட்ஸ் வில் அப்படின்ற ஒரு டாபிக் உங்க மத்தியில நம்ம ஆரம்பிச்சோம். இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் தொடர் ஸ்டடி. நிறைய பாகங்கள் இதுல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பாகங்கள் ஒரு 5-6 கிளாஸஸ் இது மேக்சிமம் போகலாம். ஆனா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி. ஒரு கான்சென்ட்ரேஷன் லைஃபுக்குள்ள ஒருத்தர் கடந்து வந்திருக்கிறாருன்னா அவர் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த சத்தியத்திற்கு அப்புறம் தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இது எப்படிப்பட்டது, இந்த வாழ்க்கையை எவ்விதமாய் நம்ம வாழ வேண்டும், இந்த மாதிரியான அம்சங்களை வந்து இந்த பாடத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் உங்கள் மத்தியில கூட இந்த டாபிக் நம்ம எடுக்கிறதுக்கு பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளுடைய தேவன் கிருபையில நமக்கு கொடுத்துட்ட இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இந்த டாபிக் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றங்கள் அது கொடுத்துச்சு. இதை நம்ம ருசித்து பார்க்கும்போது அப்ப நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இதே மாதிரி தான் இதே வாயுக்குள்ள நம்மளுடைய உடன் சகோதர சகோதரிகளாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு கூட இது ஆவிக்குரிய முறையில உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் செவ்வனே ஓடுவதற்கு இந்த தலைப்பு, இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் என்று நான் நம்புறேன். சோ இது வார்த்தைகள், இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் பாடத்துக்குள்ள போகலாம். நம்ம ஏற்கனவே காண்பித்திருக்கிறோம் இந்த தொடர் ஸ்டடிக்கே உரிய ஒரு ஆதார வசனம் ஒன்று இருக்கு. அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இப்ப நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7:21 வசனம் வாசிக்கலாம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
ஆமா, கர்த்தர் இயேசு பேசிட்ட அருமையான சத்தியம் அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். அப்ப அவர் சீசர்கள் அன்னைக்கு அவங்க தான், அதாவது 12 அப்போஸ்தலர்கள், இன்னும் ஒரு சில சீசர்கள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட யாருன்னா இன்றைக்கு மாம்சத்துல உயிரோட இருக்கிற கர்த்தருடைய சீசர். அப்ப வேதம் வசனம் வந்து அழிந்து போகிறது இல்ல, அது என்னைக்குமே உயிர் உள்ளது. அப்ப அன்னைக்கு கர்த்தரே அந்த உயிருள்ள வார்த்தையை சீசர்களுக்கு மத்தியில உபதேசிச்சா அப்படின்னு சொன்னா, அதே சத்தம் இன்னைக்கு நம்ம மத்தியில கூட கர்த்தருடைய வார்த்தை வருது. இது உலக மனுஷர்களை பார்த்து இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொள்ளாதவர்களை பார்த்து கர்த்தர் இயேசு பேசணும். இந்த வார்த்தை யாரை பார்த்து பேசுறாருனா, கர்த்தர் இயேசுவை தன்னுடைய இரட்சகராக தேவ குமாரனாக யார் ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்ற வேண்டும் என்று யார் யார் அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப இது ஒரு எச்சரிக்கை. இந்த வசனத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதில் இருக்கு. நான் பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும், ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அந்த கேள்விக்குரிய பதில் இதுல இருக்கு. நான் எப்படி வாழலைன்னா பரலோகம் போக முடியாது அப்படி ஒருத்தர் கேட்டார்னா அதற்குரிய பதில் கூட இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. அப்ப பல ஆங்கிள் வந்துட்டு இந்த வசனத்தை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த விதத்துலதான் நம்ம போன முறை இந்த வசனத்தை ஆரம்பிச்சு அந்த தேவ சித்தம் என்ற தலைப்புக்கு உரிய சில முன்னுரை பாயிண்ட்ஸ் வந்து உங்க மத்தியில நம்ம ஷேர் பண்ணோம். அதுல நம்ம ஒரு 7 முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்க மத்தியில பேசினதாக எனக்கு ஞாபகம் இருக்கு. வேணா அது உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலுக்கா, அதாவது சப்ஜெக்ட் பேசுற எனக்கும் அது இலகுவாக்கணும், கேட்கிற உங்களுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பாயிண்ட்ஸா நம்ம பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம காண்பிப்போம். முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உண்மையான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் அப்படின்ற இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமினல் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில ரொம்ப பிரயாசங்கள் எடுக்கிறாங்க, நிறைய புக்கெல்லாம் வெளியிடுறாங்க தேவனுடைய சித்தம் என்ன, நிறைய முயற்சி எடுக்கிறாங்க பைபிள்ல அந்த தேவ சித்தம் என்ற வசனங்கள் எங்கெங்க இருக்குது அதெல்லாம் எடுத்து மெடிடேட் பண்றாங்க. பட் அவங்களால முடியறது இல்லை. காரணம் என்ன, நம்ம வசன காமிச்சோம் தேவ சித்தம் அவங்களுக்கு தெரியாத போது தேவ சித்தத்தை அவங்களால அறிய முடியாது, எனவே அவங்களால அது முடிகிறது இல்லை. ஆனா மெயினான இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் வந்துட்டு அல்லது இந்த தலைப்பு வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொருத்தரும் கற்று அறிந்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பு தேவனுடைய சித்தம் என்ற இந்த பாட். ரெண்டாவது நம்ம என்ன சொல்லிட்டோம், இப்படிப்பட்ட இந்த தேவ சித்தம் அந்த டாபிக்கா இல்ல அந்த ஒரு சத்தியத்தை நம்ம உடனடியே என்ன பண்ண முடியாதுன்னா டக்குன்னு ஓபன் பண்ணி இதுதான் தேவனுடைய சித்தம் சொல்லி முன்னாடி வைக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு வேலையை நம்ம செய்யணும்னாலும் ஒரு முன் அறிவிப்பு இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும். எதுவுமே இல்லாம திடீர்னு நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அதனுடைய அருமை புரியாது ஒண்ணு, இன்னொன்னு அதை நம்மளால பேலன்ஸ் பண்ணவும் முடியாது, தடுமாறி. எனவே தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்த தேவனுடைய சித்தம் நம்மை பற்றிய தேவ சித்தம் என்ன அப்படின்றதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி அதனுடைய மகத்துவங்கள், அதை பற்றிய சில முன்னுரை, சில ஆயத்தங்கள், இது போல சில விஷயங்களை நம்ம படிக்க வேண்டும். இன்ட்ரடக்ஷன் மற்றும் ப்ரிப்பரேஷன் நமக்குள்ள வேண்டும். தேவன் அவருடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு காட்டுகிறதற்கு அவர் தயார். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அதை வாங்கக்கூடிய, அதை ரொம்ப மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு தேவன் கையிலிருந்து பெற்றுக்கொண்டு அதற்கே உரிய வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய தயார் நிலை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ரெண்டாவது பாயிண்ட், இந்த பாடம் நாம் கேட்கும் போது சரியான தேவ சித்தம் என்னதான் அப்படின்றத நம்ம வாங்குகிறதற்கு முன்னாடி அதனுடைய அருமை நமக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்பது எப்படிப்பட்டது, அதை ஒருவேளை தேவன் நம்மை பற்றிய தேவ சித்தம் இதுதான் அவர் சொல்றார் அப்படின்னா அதை வாங்குகிறதற்கு முன்னாடி நம்ம ஒரு பக்குவப்பட்டு இருக்கணும், ரெடியா இருக்கணும், நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய வாழ்க்கையின் பாத்திரம் அது தயாரா இருக்கணும். அப்பதான் தேவன் அதை கொடுக்கும் போது நம்ம அதை கரெக்டா வாங்கி நம்ம பயன்படுத்த முடியும். எனவே இந்த ரெண்டாவது பாயிண்ட், இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு ப்ரிப்பரேஷன் அவசியம். மூணாவது பாயிண்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம், இது கூட பேசிக்கா நம்ம சொன்ன வார்த்தை தான், தேவனுடைய தெய்வீக திட்ட தேவன் பார்த்து யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவர் தான் என்ன பண்ண முடியும்னா தேவன் கிட்ட அப்பா உங்களுடைய சித்தம் என்ன எனக்கு சொல்லுங்க என்று கேட்க முடியும். அப்ப பாருங்க அந்த இன்ட்ரடக்ஷன் ப்ரிப்பரேஷன்ல அப்படி அப்படியே செயின் லிங்க் ஆகும். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் தேவனுடைய சித்தம் அறியணும்ன்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் போது அந்த வாஞ்சை நியாயமா, அப்படிப்பட்ட அந்த வாஞ்சைக்கு தேவன் பதில் கொடுப்பாரா, இல்ல அந்த தாகத்துக்கு தேவன் தண்ணீர் வழங்கி அந்த தாகத்தை தீர்ப்பாரா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தேவனுடைய சத்தியங்கள் என்ன சொல்லுதுன்னா, எஸ் தீர்ப்பா, எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு தேவன் அவருடைய திட்டம் இதுதான்னு காண்பிச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு தான் தேவனுடைய திட்டம் என்ன என்பது தெரியப்படுத்தப்படும். இதுதான் நம்ம சொன்னோம், ஒரு பெரிய மிகப்பெரிய பண்ணையா இல்லைன்னா ஒரு எஜமான் ஒருத்தரை வேலைக்கு அமர்த்தும் போது அந்த சம்பவம் தான் அங்க நடக்கும். அப்ப அந்த வேலையால் டோட்டல் எஜமானுடைய மைண்டு ஃபுல்லா கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அந்த வேலைக்காரனை பொறுத்தளவு எஜமானுடைய திட்டம் என்ன அப்படின்றத அவர் எதை எந்த ஆங்கிள் அறிஞ்சுக்கிட்டா போதுன்னா, அவருடைய பார்ட், அந்த வேலைக்காரருடைய பார்ட்ல தன்னை பற்றி எஜமான் என்ன விரும்புகிறார் இதை அவர் அறிஞ்சுக்கிட்டா போதும். அது மாதிரிதான் சொன்னோம், தேவ திட்டம் தேவன் யாருக்கு தெரியப்படுத்துறார் அவங்கதான் தேவன்கிட்ட மூவ் பண்ணலாம். அப்பா உங்களுடைய நோக்கம் உங்களுடைய திட்டம் என்னை பற்றியது என்ன? உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு, இந்த பிளான் எனக்கு நீங்க காண்பிக்கிறீங்க, நல்லது. இப்ப அந்த பிளானை புரிஞ்சிருக்கிற நான் எப்படி இருக்கும், என்னை பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சோ இதுதான் மூணாவது பாயிண்ட் வச்சிட்டோம். நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இந்த தேவ சித்தம் என்பது இது ஒரு பிரசன்டேஷன் கிடையாது, ஏதோ ஒரு அன்பளிப்பு மாதிரி போய் கொடுத்துட்டு வர விஷயம் கிடையாது, இல்லைன்னா ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் கிடையாது. இந்த தேவ சித்தம் என்பது நம்மளுடைய ஹோல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய உடன்படிக்கையில ஆரம்பிச்சு நம்மளுடைய மரணம், நம்ம கண் அல்லது நம்ம ஜீவன் நம்மை விட்டு போகிற வரையில நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். அதனாலதான் சொன்னோம், எடுத்த உடனே ஏன் தேவ சித்தம்ன்ற பாயிண்ட்டுக்குள்ள போகாம ஒரு ஆயத்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா, அந்த தேவ சித்தத்தின் அருமை புரிந்து கொள்வதற்காக. அதுதான் நம்ம சகோதரர் சொன்னார், இது வந்து ஒரு பிரசன்டேஷன் கிடையாது, இது நம்ம போன வாரம் எடுத்துக்காம. சோ இதுதான் பாக்குறோம் நாலாவது பாயிண்ட், நம்ம ஹோல் லைஃப் முழுசும் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய விஷயம். அஞ்சாவது பாயிண்ட், ஏன் இந்த தேவ சித்தம் என்ற விஷயத்தை நம்ம படிக்கணும். இது நம்ம சொல்றோம் ஒரு நம்பிக்கையில, இது அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த சப்ஜெக்ட் அவங்க மைண்ட்ல பதிய வச்சாங்கன்னா நல்லதுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம், அப்படி என்ன ஒரு விசேஷம் இந்த பாடத்துல இருக்குன்னா, தேவன் எந்த விஷயத்திலையும் யாரையும் அவருடைய திட்டத்துல நம்ம பார்த்தோம்னா பலவந்தம் கம்பல் பண்றதே கிடையாது. ஆதாம் பாவம் செய்யும் போது கூட தேவன் கம்பல் பண்ணி தடுக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் அவர் குமாரன் இந்த பூமியில இருக்கும் போது கூட தேவன் பலவந்தம் பண்ணவே, அந்த விருப்பம் அவர் எதிர்பார்த்து தான் கொண்டு போறோம். அந்த மாதிரி தேவன் யாரையும் பலவந்தம் பண்ணாத போது அதுல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, என்னைக்குமே கடுமையான கண்டிஷன் இருக்கிறதுக்கும் கண்டிஷனே இல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்கும். சில தவறு செய்யறவங்க, சிலர் ரொம்ப கேஷுவலா வாழ்றவங்க அதிகமா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு கண்டிஷன் இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஈஸியா தவறுகளுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப இதே மாதிரிதான் நம்ம இந்த பரலோக வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற நம்ம சிந்திக்கணும், நம்ம அப்பா வந்து ரொம்ப டீசென்ட்லி கேரக்டர் உள்ளவர், நம்ம மேல அன்பு இரக்கம் எல்லாமே அவருக்கு இருக்குது. அதே சமயத்தில் அவருடைய இன்னொரு குணம் என்னன்னா, பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்தி கழுத்து மேல கைய வச்சு யாரையாவது இந்த ஓட்டத்துல ஓட வைக்கணும் அப்படி தேவன் செய்யவே மாட்டார். அப்படி செய்யாத போது சில நேரம் நம்மளுக்கு என்ன யோசனை வரும்னா, இல்ல இந்த உலகத்தின் ஈர்ப்புல என்ன ஒரு மைண்ட் வந்ததுன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நம்ம வலி விலகிறதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி எல்லாம் நம்ம மாறாம இருக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் தேவ சத்தியம் தான். அந்த சத்தியத்துல ஒரு முக்கியமான பாடம் தான் இப்ப நம்ம பாக்குறோம், தேவ சித்தம். என்னை பற்றிய தேவ சித்தம் இதுதான் அப்படின்றத நம்ம தெளிவா அறிஞ்சு வச்சாதான் அந்த பாதையில நம்ம கிளீனா கடந்து போக முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு ஏனோதானோ, ஏதோ ஒரு பேசிக் லெவல்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அந்த ஓட்டத்துக்கு, அதுக்கு அடுத்த லெவல் நம்ம அறியலன்னா என்ன நடக்கும்னா, ஓரளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவங்களா சரியான ட்ராக்ல போகாம நம்ம பாதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது அஞ்சாவது பாயிண்ட், தேவன் அவருடைய திட்டத்துல யாரையும் பலவந்தம் பண்ணுகிறது இல்லை. ஆறாவது பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம், தேவனுடைய சித்தம் அதை தெரிந்து கொள்வதற்கும் இல்ல ஒருவேளை தேவன் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அதன்படி வாழ்ந்ததுக்கும் நம்மளுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இருதயத்துல அதற்கு ஒரு முக்கியமான இடம் இல்லைன்னா ஒரு விருப்பம் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை விருப்பம் நமக்குள்ள இல்லாத போது நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, தேவன் அவர் சித்தத்தை தெரியப்படுத்தினாலும் நம்மளால வாழ முடியாது. சோ இதுதான் நம்ம பார்த்துட்டோம் ஆறாவது பாயிண்ட், தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்தவும் இல்ல தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அதற்கான வாழ்க்கை வாழவும் நமக்குள்ள முதல்ல அந்த வாஞ்சை ஆவல் விருப்பங்கள் காணப்பட வேண்டும். சோ இதுதான் நம்ம ஆறாவது பாயிண்ட் பார்த்தோம். ஏழாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம், இந்த தேவனுடைய சித்தத்திற்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய எதிரி. இது நான் பேசிட்டேன்னு நான் நம்புறேன், போன வாய்ப்புல அந்த மிகப்பெரிய எதிரி யார? சுயசித்தம். தேவனுடைய சித்தத்திற்கு மிகப்பெரிய எதிரினா வெளியிலிருந்து யாரும் வரதில்லை. நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல இருந்து பயங்கரமான போதகர்கள் வந்து நம்ம தேவ சித்தத்தின்படி வாழாதபடிக்கு நம்மளை பண்றதுதான் இல்லை, ஃபைட் பண்றது இல்லை, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல நண்பர்கள்லாம் பண்றது. தேவ சித்தத்துக்கு விரோதின்னு சொல்லிட்டு அது என்னன்னா இங்கதான் இருக்கு, அதுவும் உள்ளதா இருக்கு. சுயசித்தம், தனக்குள்ள எழும்புகிற சுய எண்ணங்கள். ஸோ இதுதான் தேவனுடைய சித்தத்துக்கு எதிரி. அது யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நியூவா இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருந்தாலும் சரி, இல்ல ஓரளவு முதிர்ச்சியா இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருந்தாலும் சரி, ஈவன் கடைசிய இலக்க தொடர வரையில இந்த போராட்டம் இருக்கும். எந்த போராட்டம்னா, தேவனுடைய எண்ணங்கள் அவருடைய விருப்பங்கள் ஒன்று இருக்கும், நம்மளுடைய சுய எண்ணங்கள் சுய விருப்பங்கள் ஒன்று இருக்கும். இதை நம்ம இறுதி வரையில நம்ம போராடிதான் வெற்றி காணும். இதுதான் கர்த்தர் இயேசுவை நம்ம உதாரணமா பார்த்தோம். அந்த கெட்டமனை அனுபவத்துல கூட அவர் ஏறெடுத்துட்டு ஜபம் அப்படித்தான் இருக்கும். அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் இது என் விருப்பத்தின்படி அல்ல உம் விருப்பத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அதன்படி வேண்டாம், என்னுடைய விருப்பத்தின்படி வேண்டாம். சோ அவருடைய சுய சித்தத்தை வெளியில தூக்குறாரு. பாருங்க, ஒரு மனுஷனா இருக்கும் போது இது எவ்வளவு பெரிய ட்ரபுள் இது. சுய சித்தத்தை வெளியில தூக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை முன்னிலைப்படுத்துறா. இதே தான் நம்ம கூட அப்ப பாக்குறோம். ஏழாவது பாயிண்ட் ரொம்ப ஃபைனலா நம்ம பார்த்துருக்கிறோம். தேவ சித்தத்துக்கு விரோதமா இருக்கிறது எதுனா சுய சித்தம். நமக்குள்ள எழும்புகிற சுய எண்ணங்கள் விருப்பங்கள் இவைகள் தான் என்னைக்குமே பிரச்சனையா இருக்கும். இதை நம்ம சரியா புரிஞ்சுட்டு பரிசுத்தாவில மேற்கொண்டாலே மேக்சிமம் அந்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி வெளியிலிருந்து வர்றதுக்கெல்லாம் தேவன் பெரிய பாதுகாப்பு கொடுப்பார். நமக்குள்ள நம்ம ரெடியா இருந்தா மற்ற எதிரிகளை நம்ம பீட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் ஏழாவது பாயிண்ட். ஸோ இந்த ஏழு பாயிண்ட் போன முறை நம்ம பேசிட்டோம். இப்ப நம்ம இன்னும் ஒரு இரண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. எட்டாவது பாயிண்ட் இந்த நாள் தேவனுடைய சித்தம் என்ற இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த பாயிண்ட் வந்துட்டு எட்டாவது பாயிண்ட் என்னன்னா பரிசுத்த ஆவி. தேவன் அவருடைய சித்தத்தை இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார் இல்ல தெரியப்படுத்துறார் அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் நமக்குள்ள தேவனுடைய ஆவி. இல்ல ஒருவேளை நம்ம தேவனை பார்த்து அப்பா என்ன எங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தயவா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னா அந்த கேட்கிறதற்கான கேள்வி ஒரு நியாயமான கேள்வியா அப்படின்னா ஆமா நியாயமான கேள்வி. ஏன் அப்படின்னா தேவன் அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தேவன் உங்களை பற்றி என் சித்தம் இதுதான் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார்னா அப்படி சொல்லுகிற விஷயத்த நம்மளால தேவன் சொல்ற விஷயத்த கரெக்டா கடைபிடிச்சு வாழ்ந்துட முடியுமா கேள்வி கேட்டா முடியும். ஏன் அப்படின்னா என்னுடைய சுயபலத்துல முடியாது, தேவன் அவருடைய ஆவியை எனக்குள்ள கொடுத்துரு. சோ இதுதான் நம்ம பாக்குறோம் எட்டாவது பாயிண்ட், பரிசுத்த ஆவி. தேவனுடைய சித்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறதற்கு காரணம் அது, தேவனுடைய சித்தத்தை நாம் தேவனிடம் கேட்கிறதற்கு காரணம் அது, தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்தினாலும் அதன்படி நம்மளால வாழ முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்குள்ள ஏற்படுவதற்கான காரணம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி. வசனம் வாசிக்கலாம், எபேசியர் நான்காம் அதிகாரம் 30வது வசனம்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
அப்போ இங்க அப்போஸ்தலர் பவுல் சபைகளுக்கு என்ன எழுதிட்டார், எபேசு சபைக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த நம்பிக்கை நமக்குள்ள முதல்ல வேணும். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவி நம்ம எப்ப பெற்றோம், இப்ப நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்குன்னே சில ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருவாங்க. பரிசுத்தாவி பெற்ற நாள் இது, இந்த மாதிரி ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல நமக்குள்ள ஏற்பட்டுட்ட ஒரு உணர்ச்சி, வெளி ஆக்டிவிட்டி காமிச்சிருப்பாங்க, கை தட்டல் இல்லைன்னா வாயில சில வார்த்தைகள் பேசிட்டு இதுதான் பரிசுத்தாவினுடைய ஆரம்பம் சொல்லிருக்கோம். பட் ஒரு புது சிருஷ்டியின் ஓட்டத்துல பரிசுத்த ஆவி என்பது ஒருத்தர் எப்ப பெறாரு இல்ல அவர் பெற்றுட்ட அந்த விஷயத்தை அவர் எப்படி ஆமா நான் பெற்றுட்டேன் அப்படின்னு அவர் எப்படி நிச்சயத்துக் கொள்ளலாம்? நமக்குள்ள பரிசுத்த ஆவி இன்னைக்கு இருக்கா? ஆமா இருக்கு. எப்போ இருந்து நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி இருக்கு இல்ல இந்த அனுபவத்தை பத்தி நம்ம என்ன சொல்லலாம்? இது கேட்டா இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு முன்னோடி. இந்த பரலோக வாய்ப்பை பொறுத்தளவு இந்த சுவிசேஷ யுகத்துல அனைத்துக்குமே முன்னோடி யாருன்னா கர்த்தர் இயேசு இல்லையா. கர்த்தர் இயேசு எப்ப பரிசுத்த ஆவியை பெற்றார்? ஞானஸ்தானத்தின் போது. அப்ப தலையே அந்த அனுபவத்துல தான் கடந்து போனார்னா அப்ப நம்ம எல்லாரும் எந்த அனுபவத்துல தான் கடந்து போனோம்? அதே அனுபவத்துல. சரி, கர்த்தர் இயேசு பரிசுத்த ஆவி பெற்ற உடனே எப்படி நடந்து கொண்டார்? ஏதாவது ஆக்டிவிட்டி காமிச்சாரா? வெளியில தனக்குள்ள ஆவி வந்துருச்சு? எதுவுமே காரணம். சோ இதே தான் உண்மையான பரிசுத்தம் வந்தது. பட் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் இல்லைனா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு அப்புறமா ஜீசஸ்னுடைய லைஃப்ல வாழ்க்கை மாறுச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருந்துட்ட வாழ்க்கை செட்டப் வேற, அவருடைய விஷயத்துல. அந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் அவர் நடந்து கொண்ட செட்டப் வேற. இல்லையா, நான் வந்து லிட்ரலா அப்படியே பாவம் பிரிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, இது எப்படி நடந்துச்சு? ஒருவேளை வெறும் ஒரு ஃபீலிங் உள்ள இல்லாம, அந்த பரிசுத்தாவின் உணர்வு இல்லாம ஒருத்தர் பேரளவில் ஞானஸ்தான அனுபவத்துக்குள்ள போயிட்டு வர்றாரு வைங்களேன், கிளீனா கண்டுபிடிச்சார். கிளீனா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப சீக்கிரமே அவர் என்ன ஆயிடுவாக்கா, அப்படியே ஒரு ஸ்லோவாயிடும். ஸ்லோவாயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போயிடுவாரு, இல்லைன்னா தளர்ந்து போயிடுவார். அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவார். அது இது ஸோ இதனால் இதனால் என்ன அனுபவம்னா அவருக்குள்ள உண்மையான அந்த வித்து உள்ள வரல, பரிசுத்தாவி. ஆனா இதே ஒருத்தருக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா எப்படி இருக்கும்? அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தைகள், அவருடைய நல்ல குணங்கள், இவைகள் அனைத்துமே சாட்சி. ஏன்னா இந்த ஓட்டத்துக்குள்ள என்ட்ராய்க்கானே இந்த ஓட்டம் வந்துட்டு இது நார்மல் ஓட்டமா இருக்காது. நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் தேவைப்படும், நிறைய தேவைப்படும். பழைய வாழ்க்கையை அப்படியே வச்சுக்கிட்டு ஒருத்தர் இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்துல ஓட முடியுமானா? ஓட முடியாது. நிறைய சேஞ்சஸ் நடக்கணும். எப்படி நடக்கும்? தனக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவமான ஆவியை வச்சுட்டு ஒருத்தர் மாற்றங்களை தனக்குள்ள ஏற்படுத்த முடியுமானா? ஏற்படுத்த முடியாது. சின்ன சின்ன விஷயத்துல ஒரு ஒரு பேச்சு வார்த்தையில இருந்து, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து ஏதாவது மாற்ற முடியுமானா? மாற்ற முடியாது. அப்போ தேவனுடைய பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ள இருந்தா அந்த ஆவி மூலமா இந்த சத்தியங்கள் அவங்களுக்குள்ள என்ன ஆகும்னா அப்படியே அழகாக அனல் போல அவைகள் பற்றி எரி அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் தேவ ஆவி மூலம் உந்தப்பட்டு அவர் வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் அது ஏற்படும். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு, அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா துக்கப்படுத்திடக்கூடாது. ஒருவேளை பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்க ஓட்டமே அவர் தான். அந்த தேவனுடைய ஆவி இல்லாம உங்களால முடியவே முடியாது. எதை நம்பி நம்மளால இந்த ஓட்டத்தை ஓட முடியும் நம்ம சொல்றோம்? நம்மளுடைய சுய ஞானத்தை நம்பியா, இல்ல நம்மளுடைய மற்ற சில அந்தஸ்துகள், செல்வங்கள், தாளந்துகளை நம்பியானா? கிடையாது. தேவனுடைய ஆவி, அந்த ஆவியினால் அது எல்லாமே நடத்த முடியும். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளால தொடர்ந்து இந்த ஓட்டத்துல ஓட முடியும் என்று பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 16:13 வசனம்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அப்ப இந்த பரிசுத்த ஆவி ஒருத்தர் பெற்றுட்டார்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்குள்ள தேவ ஆவி இருக்குன்னா அவர் வந்தா எப்படி என்ன பண்ணுவார்? ஒருத்தருக்குள்ள வந்தா சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். இது ஜீசஸ் சொல்றார். பரிசுத்த ஆவியை பற்றிய எக்ஸ்பிளைன் ஜீசஸ் சொல்றாங்க. தேவனுடைய ஆவி ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா அது ஒரு தனி ஆள் அல்ல, அது ஒரு சிந்தை, அது ஒரு உணர்வு, அது ஒரு ஃபீலிங். இந்த தேவ ஆவி ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ள, வெறும் பேசிக் ட்ரூத் மாத்திரம் கிடையாது, சகல சத்தியத்திற்குள்ளும். நம்ம யாருமே இன்னும் அடைந்தாயிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவ சத்தியங்களை கேட்டும் பெற்றும் அதற்குரிய வாழ்க்கை வாழ்ந்தும் நம்ம இந்த ஓட்டத்துல ஓடணும். முழுமையா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல முடியாது. சோ இப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியனா அது எதற்காக? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவதற்காக. அப்ப இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், நமக்கு தேவன் இன்னைக்கு என்ன போதனை பண்ணிட்டா? இந்த ஓட்டத்துல, இந்த வீக்ல, இல்ல இந்த நாள்ல, இல்ல இந்த மந்த்ல தேவனுடைய சத்தியத்துல நம்ம என்ன உணர்த்தப்பட்டிருக்கிறோம்? ஏதாவது அனுபவங்கள் இருக்குதா நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல? பிரதர், நான் இப்படி பண்ணலாம் யோசிக்கிறேன் பட் வேண்டாம் சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு வருது, பட் அந்த உணர்வு ஆவிக்குரிய முறையில எனக்கு ஒரு பயங்கரமான அழுத்தம் எனக்கு கொடுக்குது, அந்த உணர்வை நான் ஃபீல் பண்ணிடுறேன். ஆனா எனக்கு இன்னொரு தாட் வருது, இல்ல செய்யணும்னு, அது பூமிக்குரிய ஒரு அழுத்தமா இருக்குது. இந்த மாதிரி நம்மளால டிஃபர் பண்ண முடியுதா? இல்ல ஏதேனும் ஒரு இடத்துல நம்ம சில விஷயங்கள்ல அவசரப்பட்டோம், இல்ல சில தகாத வார்த்தைகள் பேசிட்டோம்னா மனசு அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு குத்தல் ஏற்படுதா? இதுவரை நம்ம பிறந்ததுல இருந்து நமக்குள்ள இல்லாத ஒரு உணர்வு, ஒரு அழுத்தம் நமக்குள்ள கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல ஏதேனும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம செய்ய தவறும் போது, இல்ல பின்வாங்கும் போது, இல்ல கால தாமதம் பண்ணும் போது நம்மளுடைய இருதயம் நிற்கும். சோ இதுதான் பாக்குறோம், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் கேட்கும் போது அது புரியல. அந்த சப்ஜெக்ட் தேவன் எந்த நோக்கத்தில் அனுப்புறார், அது வெறும் மனுஷனுடைய வார்த்தையா இல்லாமல் உண்மையிலேயே தேவன் தான் அனுப்புறார் அப்படின்னா அந்த தேவ சத்தியங்கள் இருதயங்களுக்குள்ள போய் அது வேலை செய்யும். அப்படி அந்த இருதயத்துக்குள்ள போய் வேலை செய்யறதற்கு அவர் பெரிய பலசாலியா இருக்கணும், ரொம்ப ஞானவானா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும். அவருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா இந்த ட்ரூத் வேலை செய்யும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசம்பிளிக்குள்ள இருக்கும் போது மாத்திரம் கிடையாது, தனித்தனியா நம்ம பிரிஞ்சு போய் உலகத்தோட நம்ம கலந்திருந்து தேவன் நமக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்கும். இதே சட்டப்படியே நம்மளை அப்படியே வச்சிருக்க மாட்டார், அப்படியே பிரிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும் சூழல். குடும்பம் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகள், படிப்புகள் மற்ற அநேக விஷயத்துல சமுதாய தொடர்புகள்ல இருக்கும். அப்படி நம்ம இருக்கும் போதெல்லாம் நல்லா யோசிங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தன்மை வேற, நமக்குள்ள இருக்கிற ஆவியின் தன்மை வேற. அப்போ இந்த ஒரு டிஃபரன்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா? இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோம்னா நல்லது, நமக்குள்ள பரிசுத்தாவே. பட் இந்த பரிசுத்தாவை என்ற இந்த பாயிண்ட்ல நம்ம அடிஷ்னலா ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ண விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்தாவி என்பது நம்மளுக்கு ஒரே ஷாட்ல தேவன் என்ன பண்றது இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம பாத்திரத்தை ஃபுல்லா நிரப்பிடுறது கிடையாது. இந்த ஓட்டத்துக்கு பரிசுத்த ஆவி என்பது அது ஒரு ஊற்றப்படுகிற மாதிரி அடையாளத்துல சொல்லலாம். நம்ம இருதயம் இல்ல நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துல தேவன் பரிசுத்தாவி கொடுக்குறாருன்னா அது ஊத்துற மாதிரி அடையாள வார்த்தை. இதைத்தான் இன்னைக்கு நாமினல் லிட்டரலா எடுத்துட்டு பேசுறான். பட் இது ஒரு அடையாளம். இப்படி பரிசுத்தாவிய தேவன் ஊத்துறது எப்படின்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போதே நம்ம பாத்திரத்துல ஃபுல்லா தேவன் பரிசுத்தாவி ஊத்திடறாருன்னு கேட்டா ஊத்துறது அப்படி ஊத்த மாட்டாரு. வசனம் நம்ம படிக்கலாம், தேவன் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறார் என்றால், யோவான் சுவிசேஷ புத்தகத்துல அதற்குரிய விளக்கங்கள் இருக்குது. 3 யோவான் சுவிசேஷ புத்தகம் 3:34 வசனம்.
தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்.
அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஜீசஸ் கிரைஸ்டினுடைய அனுபவத்தை பற்றி வசனங்கள் பேசப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை இவர் சொல்றார் அப்படின்னா, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அன்லிமிட்டட். யாருக்கு? கர்த்தர் இயேசு. யார் கொடுத்தா? பிதாவாகிய தேவன். வசனம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த ட்ரினிட்டி என்பது கள்ள உபதேசம்ன்றதை கண்டுபிடிக்கலாம். இங்க கூட தேவன் எதை கொடுத்தாரா? அவருக்கு தமது ஆவி. தமது ஆவி சரிங்களா? தனிய யாரையோ ஒருத்தரை பிடிச்சி உள்ளவர் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தாவி என்பது யாருடைய? தேவனுடைய சிந்தையை கொடுக்கிறார், அவருடைய எண்ணங்களை அவருக்கு கொடுக்கிறார், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பலன், இது எல்லாமே தேவன் அவருக்கு கொடுக்கிறார். இதை தான் ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்தாவி கர்த்தர் இயேசுவுக்கு எப்படி கிடைக்கப்பட்டுச்சுன்னா, அளவில்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அளவில்லாமல் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவை தவிர மற்ற அனைவருக்குமே பரிசுத்த ஆவி அளவோடுதான் கொடுக்கப்படும், அளவில்லாமல் கொடுக்கப்படாது. இதை பத்தி நீங்க நிறைய சகோதரர் ரசல் 5 ஒப்புரவாகுதல் அதுல நீங்க படிச்சீங்கன்னா இதை பத்தி விலாவாரியா அவர் பேசியிருப்பார், விளக்கமா பேசியிருப்பார். பட் இப்ப அதை பொதுப்படியா நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம், இந்த பரிசுத்தாவி ஜீசஸுக்கு ஏன் அளவில்லாமல் கொடுத்தார் அப்படின்னா, அவர் ஒரு பரிபூரண மனுஷன், கர்த்தர் இயேசு தேவகுமாரன். பரிசுத்தாவி அளவில்லாமல் வாங்கும் போது அதற்கே உரிய தீர்ப்புகள் கணக்குகளும் பின்வரும் சொல்றார் கர்த்தர். யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். பரிசுத்தாவி அதிகமா வேணும்னா தாராளம் தேவன் கொடுப்பார், ஆனா அதற்கே உரிய கணக்கு கேட்பார். அந்த பரிசுத்தாவியை மிஸ்யூஸ் பண்ணாலோ தவறானபடி பயன்படுத்தினாலோ உடனே தேவனுக்கு முன்னாடி அது என்ன ஆகும்னா அது தண்டனைக்கு உரிய தவறாக கருதப்படும். ஏன்னா அந்த ஆவி அவருடையது, அவருடையது. அப்ப அவருடையதை ஒருவர் விரயம் பண்ணார்னா அது விசாரணைக்குள்ள போகும். ஆனா கர்த்தர் இயேசுக்கு ஏன் அப்படி கொடுத்தார்னா ஜீசஸ் அப்படி பண்ண மாட்டார். அவர் ஒரு பரிபூர்ண மனுஷர், தேவகுமாரன். தேவனுடைய ஆவியை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, அவருக்கு அந்த நிதானம் இருந்துச்சு. ஆனா அவரை தவிர நம்ம எல்லாம் எப்படின்னா இந்த அபூர்ண தன்மையில இருக்கிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒருவேளை தேவன் பரிசுத்தாவி அளவில்லாமல் கொடுத்தார்னா என்ன ஆகும்? ஈவன் யோசிச்சு பாருங்க, இதுதான் சத்தியம்னு தேவன் நம்மளுக்கு புரிய வச்ச உடனே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நம்மளுடைய வாய், நம்முடைய செயல்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அந்த நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல யாரையாவது நம்ம பார்த்தோம்னாலே அவங்களை நம்ம பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஆனா அவர் நம்மளை வேற மாதிரி பார்ப்பார், அதெல்லாம் தெரியும். ஆனா நம்ம பார்வை எப்படி வரும்னா ஒண்ணுமே இல்லை அங்க, இதுக்கு வந்து நீ இவ்வளவு வேகமா போற சொல்லி நம்ம பார்வை வந்து டிஃபரண்ட் ஆகும். ஆனா யோசிக்க, உண்மையிலேயே ஒருத்தருக்குள்ள பரிசுத்தாதிகளும் அந்த மாதிரி பார்க்க மைண்ட் போகுமா? ஒரு ஒரு அனுதாப பார்வை வரும். இவங்களுக்கு தேவன் எப்ப காலம் தர போறாரு, ஒரு 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 நிதானத்தை நம்ம கையாளும். பட் இதெல்லாம் ஒரே காட்டில் நம்ம அந்த ஒரு முதிர்ச்சி காட்ட முடியுமானா? காட்ட முடியாது. சில அனுபவத்துக்குள்ள போய் அப்புறம் பிரேயர்ல தேவன்கிட்ட சில கொட்டு வாங்குவோம். நீ முதல்ல எப்படி இருந்த உனக்கு ஞாபகம் இருக்கா கேட்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ரெடி ஆகும். இல்லைன்னா சில அனுபவங்கள் அவங்க கிட்ட போய் வாயை கொடுத்து ரெண்டு மூணு வார்த்தைகள் வாங்கிட்டு இல்லைன்னா ஒதுக்கி ஓரம் கட்டி வைப்பாங்க. ஸோ அப்புறம் தான் புரியும், ஐயோ அவசரப்பட்டமே, கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் அனுபவத்தின் மூலம் ரெடி ஆகும். எனவே தான் தேவன் என்ன பண்றாருனா நமக்கு இது ஒரு உதாரணம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பரிசுத்த ஆவியை நமக்கு அளவோடு கொடுக்குறோம். என்ன அளவோடுனா, இந்த ஓட்டத்துக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம கிட்ட அந்த ஊற்றப்படுதல் ஆரம்பிக்குது, ஊற்றப்படுதல் ஆரம்பிக்குது. பட் ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் அவர் யார் அப்படின்னா, தேவனுடைய ஆவியின் அளவுல அவர் வளர்ந்தவரா இருக்கும். இப்படி ஆரம்பிக்கிற அந்த அளவு, ஒருவேளை நம்ம ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு அப்படின்னா ஆரம்பிச்சதோட இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு லெவல் நம்ம கூடியிருக்கணும், இல்ல 2 லெவல் கூடியிருக்கணும், இல்ல சில வட்டங்கள் ஆயிடுச்சுன்னா அந்த அளவு கூடியிருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது இது தேவன் வந்து செய்யற விஷயம். நம்ம அதற்குரிய வாழ்க்கை வாழாமல் தேவன் குட்டிக்கிட்டே இருப்பார் நினைச்சா தப்பு. தேவன் அந்த பரிசுத்தாவியை கொடுக்குறாருன்னா அதற்குரிய ரிசல்ட் பார்ப்பார் வாழ்க்கையில. ஓ, என்னுடைய ஆவி வாங்கினீங்க, அதற்குரிய ரிசல்ட் என்ன வாழ்க்கையில? எந்த அளவுக்கு அந்த ஜென்ம சுபாவமான மனுஷனை அழுத்திட்டு ஆவி முன்னேறி இருக்குது, வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஆயிருக்குது பார்ப்பாரு. வளர்ந்துருக்கிறோமா? நெக்ஸ்ட் லெவல் ஊத்துவார். ஊத்துனா அதுல இருந்து அடுத்த வளர்ச்சிக்கு போலாம், அடுத்த லெவல் ஊத்துவார். இப்படித்தான் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில அது நடக்கும். ஒருவேளை ஒரு சகோதரன் அவர் கூட கான்சென்ட்ரேட்டர் சத்தியத்துக்குள்ளதான் இருக்கிறாரு, தேவன் தான் அவரை அழைச்சாரு, ஆனா பரிசுத்தாவி வாங்கினார், வாங்கின நிலைமைக்கு அவர் சரியான உண்மை காட்டல, வாழ்க்கையில எந்த மாற்றங்கள் இல்ல, பேச்சில மாற்றங்கள் இல்ல, பார்வையில மாற்றங்கள் இல்ல, பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் அப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? தோற்றத்துல எந்த மாற்றமும் தெரியாது. அவரும் சகோதரரா சகோதரியா தான் இருப்பாங்க. பட் உள்ளான விஷயத்துல, மனுஷனுக்குரிய விஷயத்துல முடியாது, அந்த வளர்ச்சி காட்ட முடியும். இதுக்கு காரணம் யாரு? தேவன் அவருக்கு மட்டும் ரொம்ப ஃபேவர் பண்ணிட்டார், எனக்கு பண்ண சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இது தேவனுடைய சத்தியங்களை நாம் சரியா புரிந்து கொள்ளாதது தான் காரணம். வசனங்கள் வாசிக்கலாம். இப்படி தேவன் நமக்கு லெவல் பை லெவல் தான் கொடுக்குறார் அப்படின்ற வார்த்தைக்கு எபேசியர் 5:18 வசனம் வாசிக்கலாம்.
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து.
ஆமா, ஆவியினால் நிறைந்து. அப்ப அந்த ஆவி வந்து நமக்குள்ள நிறைந்துனா ஊற்றப்பட்டு கொண்டே, நீங்க அதை ஆங்கிலத்துல ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். ஆவியினால் நிறைந்துனா ஒரே காற்று நம்ம நிரப்புறது கிடையாது, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அந்த ஆதிகால சபையில இந்த மாதிரி சில கெட்ட பழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு புரஜாதிகள் மத்தியில். அதுக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அந்த மாதிரியா கெட்ட பழக்கங்களுக்குள்ள நீங்க போயிடாதீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு, அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக அதற்கே உரிய ஒழுக்கமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முயற்சி எடுங்கள். இது அப்போஸ்தலர் பவுல் அன்னைக்கு எபேசியருக்கு பேசுறார். இன்னைக்கு நமக்கு எடுத்துட்டோம்னா அதே விஷயத்தான். நாம இந்த ஓட்டத்துல இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல்களுக்கு மத்தியில தெளிவான ஒரு புது சிருஷ்டியை வாழணும்னா அதுக்கு ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப அவசியம். இது ஒரு முக்கியமான ஆதாரம், நமக்கு பரிசுத்தாவி நம்ம அவ்வப்போது நமக்குள்ள ஊற்றப்படும் என்பது. இன்னொரு ஆதாரம் இருக்கு, அது நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை சொன்னாலே புரிஞ்சுக்கிடுவீங்க. கர்த்தர் இயேசு சொன்னார்கள் ஜபம் பண்ணுகிற விஷயத்துல லூக்கா 10 அதிகாரத்தில், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரம பிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஒவ்வொரு நாள் ஜபத்துல நம்ம என்னதான் கேட்கணும் தேவன் கிட்ட? பரிசுத்தம். ஒருவேளை ஒரே ஷாட்ல எல்லாம் நிரப்பிட்டார் அப்படின்னா மறுநாள் நாள் போய் நம்ம தேவன் கிட்ட பரிசுத்தாவை கொடுங்கன்னு கேட்க வேண்டியா? ஒரு அவசியமே இல்லாம. அதுல இருந்தே தெரியுது ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட போய் அவருடைய ஆவிக்காக நம்ம நிக்கணும். யோசிச்சு பாருங்க, அப்ப நிக்கும் போது நேற்றைய தினம் இதே போல நின்று பரிசுத்த ஆவியை வாங்கினோம், அந்த வாங்கின பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழாம இருந்துட்டோம்னா இன்னைக்கு போய் கேட்க முடியுமா உங்களுடைய ஆவியை கொடுங்கன்னு? தேவன் நம்மளை பார்த்து முறைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை என்ன பண்ணும்? குத்தும். நேற்று கேட்டீங்க தேவன் கொடுத்தார், ஒருவேளை உங்க ஜெபம் உண்மையான ஜெபமா இருந்தா அந்த பரிசுத்தாவை வாங்கியிருப்பீங்க. இப்ப அதற்குரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டா அப்ப இன்னைக்கு எப்படி தேவன் தருவார்? அப்ப அங்க என்ன நடக்கும்னா, நேற்று கொடுத்த அந்த பரிசுத்தாவி விருதாவா இருக்குது, வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு முதல்ல என்ன வேணும்? தேவன் கிட்ட மன்னிப்பும் இரக்கங்களும் வாங்கும். சோ அதுதான் பிரேயர்ல நம்ம உணர்வோம். உணர்ந்து செய்திருக்க தவறுகள், தீமைகள், சில பாவங்கள் இவைகளுக்காக நம்ம அறிக்கையிட்டு கர்த்தர் இயேசு மூலமாய் தேவன் கிட்ட இரக்கங்களை வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் தேவன் மறுபடியும் கொடுங்க நான் வாழ்வேன்னு வாங்க. சோ இதுதான் நம்மளுடைய அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் நடைமுறை. இந்த எல்லா நடைமுறையை சேர்த்துத்தான் இந்த தேவ சித்தம் என்ற பாடத்தை நம்ம வைக்கிறோம். 8வது பாயிண்ட், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இல்லாத ஒருத்தர் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை வாழ்க்கையாக வாழவும் முடியாது. சோ இதுதான் 8வது பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்தாவி மூலம்தான் தேவனுடைய சத்தியங்கள் நம்மளுக்கு வெளியாகும். ஒருத்தருக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னா தேவன் எவ்வளவுதான் சத்தியங்கள் அவங்களுக்கு காண்பித்தாலும் புரியவே புரியாது. எல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா சரியான அந்த உணர்வுகள் உள்ள ஏற்படாது. காரணம் என்ன? அந்த ஹார்ட்டுக்குள்ள தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய ஆவி அங்க இல்ல. அப்படி இல்லாத போது முடியவே முடியாது. அதனாலதான் இத அருமையான ஒரு கம்பாரிசன் சொல்லலாம்னா, இந்த வேதம் வந்துட்டு மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் இதை இதனுடைய ஆத்தர் எதுனா பரிசுத்த ஆவி, தேவனுடைய சிந்தை. மனிதர்கள் எழுதினார்கள், ஆனா தேவன் அவருடைய அந்த பின்னணியில நின்று அவருடைய சிந்தையை எழுதுகிறவர்களுக்கு மைண்ட்ல கொடுத்து எழுத வச்சார். எனவே தான் இது பரிசுத்த ஆவி இதனுடைய ஆத்தர். இதுதான் பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 தீமோத்தேயு 3:16-17 அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியில தயாராகப்பட்டுட்ட இந்த புத்தகம் இத மனிதர்களுக்கான புத்தகம் தான். அப்போ அந்த புத்தகத்தை சரியானபடி புரிந்து கொள்ளணும் என்றால் மனிதர்கள் தங்களுடைய மனித சிந்தையில படிச்சாங்கன்னா புரியாது. இதனுடைய ஆத்தர் பரிசுத்த ஆவின்னு சொன்னா அப்ப இது ஒருத்தர் புரிஞ்சிக்கணும்னாலும் அப்ப புரிஞ்சிக்கிறவர்களுக்கு என்ன வேணும்? அதே பரிசுத்த ஆவி. சுய ஞானத்துல உலக ஆவியில ஒருத்தர் பார்த்தாருன்னா நிறைய குறைகள் தெரியும். ஈவில் ஸ்பிரிட்ல ஒருத்தர் பார்த்தாருன்னா நிறைய குறைகள் தெரியும். சரியான ஆங்கிள் வேதத்தின் அம்சத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப இதுதான் நமக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா தான் சத்தியம் கூட நமக்கு புரிய வரும். ஓகே, அப்ப இது எல்லாம் கலந்துதான் நம்ம இந்த 8வது பாயிண்ட் வைக்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம 9வது பாயிண்ட்குள்ள போயிடலாம். தேவனுடைய சித்தம் நாம் அறிந்து கொள்வதற்கு இன்னும் கூட ஒரு முக்கியமான ஆயத்தம் கருதி நமக்குள்ள இருக்கணும். அதை பற்றி வசனம் வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் இந்த 9வது பாயிண்ட்டுக்கான ஒரு வசனம், 143வது அதிகாரம் அல்லது 143வது சங்கீதம் 10வது வசனம்.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
ஆமா, இங்க பாருங்க, இது ஒரு ஜபத்தின் வார்த்தை. இந்த ஜபத்தின் வார்த்தையை தாவீது அவர்கள் ஏறெடுக்கும் போது சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இந்த 9வது பாயிண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா ஜெப வாழ்க்கை, இல்லைன்னா பிரேயர் லைஃப். தேவனோடு கூட ஜெபத்துல நெருங்கக்கூடிய இல்ல நேரம் செலவிடக்கூடிய ஒரு அனுபவம் அவசியம் இந்த ஓட்டத்தில். தேவனோடு கூட ஜெபத்துல நெருங்கக்கூடிய அந்த அனுபவங்கள் ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில அவசியம். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரேயர், நாம சரியில்லைன்னா சரியாயிக்கலாம் தேவனோடு நேரம் செலவிடும் போது. அதே சமயத்துல நமக்கு ரொம்ப சோதனை, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா அங்க தேவன்கிட்ட பலன் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும், இந்த சந்தர்ப்பத்துல ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, இந்த ஜெபம் அல்லது அந்த ஒரு நேரம் அந்த ஒரு அனுபவம் மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு விதத்துல சொல்லிட்டானா இதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த ஓட்டத்துல இந்த பிரேயர் லைஃப், தேவனோடு கூட ஜெபத்துல ஒருநிலைப்படுகிற விஷயம்தான் வந்து நிலையானது, நிரந்தரமானது, அது என்னைக்குமே மாறாது. மற்ற எல்லா விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா மாறும். ஒருவேளை சில மனிதர்களோட இருக்கிற தொடர்புகள், இல்லைன்னா சில இருப்பிடம், சில இடம், இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சில சந்தர்ப்ப சூழல்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிக்சடா நம்ம சொல்ல முடியாது. இந்த மனுஷீக வாழ்க்கையில மாறி சூழல்கள் வரும்போது மாறி, ஒருவேளை ரொம்ப ஃபேவரா ஒரு மனுஷன் இல்ல யாரையா நம்ம நினைக்கிறோம்னா அவருக்குள்ள ஜீவன் இருக்கிற வரையே தான் அவர் நம்ம கூட. ஒருவேளை அவரு ஓட்டத்தை இல்ல அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அவரை தான் முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது சில கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாலும் முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே மாறி போய் ஆனா என்னைக்குமே நிலையானது தேவனோடு கொண்டிட்ட உறவு, அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், இதுதான் பார்க்கிறோம் ஜெப வாழ்க்கை. இந்த ஜெபத்துல தேவனோடு கூட யார் ஒருவர் நெருங்குவதற்கு தவறாரோ அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா தேவ சித்தத்தை அவர் தன்னுடைய லைஃப்ல பேலன்ஸ் பண்ணி செயல்படுத்த முடியாது. அப்ப இதெல்லாம் இந்த பாயிண்ட்ல நீங்க ஜஸ்ட் மைண்ட்ல பதிய வைக்கணும். நம்ம இன்னும் போல நம்மளை பற்றிய தேவ சித்தம் என்னன்னு, ஆனா அதுக்கு முன்னாடி இது ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துட்டு வரோம்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சுயசித்தம் தேவ சித்தத்திற்கு மிகப்பெரிய எதிரினா அது ஏதோ ஒரு அறிவுக்காக நம்ம மைண்ட்ல ஏற்கக்கூடாது. நமக்குள்ள அந்த ஒரு மைண்ட்ல ஒரு கேட் இருக்கணும், ஒரு வாசல் மாதிரி இருக்கணும், செக்யூரிட்டி மாதிரி. அப்ப என்னைக்குமே நமக்குள்ள எழும்புகிற கருத்துக்களை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இது எது, இது சுயசித்தமா அப்படின்றத செக் பண்ணுவோம். அந்த ஒரு எச்சரிப்பு தான் அதுல கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இங்க ஒரு விஷயம் பிரேயர் லைஃப் சொல்றோம்னா என்ன அர்த்தம், இது கூட ஏதோ ஒரு அறிவுக்கான ஒரு குறிப்பு அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எந்த விஷயமா இருந்தாலும் தேவன் கிட்ட நம்ம அதை தெரியப்படுத்தி அங்க தேவனோடு இருக்கிற அந்த ஒரு ஐக்கியத்துல சரியானது ஒரு சமாதானமான ஒரு தன்மை நம்ம வாங்கும். இந்த ட்ரூத் அறியறதற்கு முன்னாடி தேவன் யாரு, அவருடைய திட்டம் என்ன புரியாது. அப்ப என்ன பண்ணோம்னா ஜபங்கள்லாம் ஏறெடுத்திருப்போம், எப்படி எப்படியோ ஜபம் ஏற நம்மளை வருத்தி ஜபிச்சு எதையாவது தேவன் வந்து பெற்றலாம் நினைச்சிருப்போம். பட் இப்ப அப்படி கிடையாது. இப்ப எப்படின்னா உண்மையான தேவன் யாருன்னு தெரியும், அந்த தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியும், இப்ப ஜபத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். போய் அப்படியே மணிக்கணக்கா இல்ல அப்படியே நம்மளை நாம வருத்திட்டு அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையான மனசோட நாம அவருடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கை அவர் கரத்துல இருக்கு, அவர் விரும்புகிறபடிதான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு உண்மையா தேவனுக்கு முன்னாடி போய் நிற்போம். எப்படி சொன்னா இப்போ நிறைய மேனேஜ்மெண்ட் நிர்வாகங்கள் நடக்கும் போது அங்க இருக்கிற ஒரு அருமையான வேலையாக வந்துட்டு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க வேலை, நீ போய் இந்த வேலையை பண்ணிட்டு வா, இந்த ஏரியா ஃபீல்டு போய் விசிட் பண்ணிட்டு வா. அவர் போய் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எங்க வருவார்னா அவர் அனுப்பின அந்த ஆபீஸ்க்கே வருவார், வந்துட்டு எல்லாம் ரிப்போர்ட் கொடுப்பார். அப்படியா, வாங்கிட்டு பண்ணதுல எது கரெக்ட் எது தப்பு, மறுபடியும் அடுத்த ஒருக்கிறது கையில கொடுப்பான். இதே மாதிரி தான் நம்மளுடைய பிரேயர் லைஃப். இது ஒன்று. இன்னொன்னு என்னன்னா இது என்ன காமிக்கிறோம், நம்ம ஜபத்துல என்ன காமிக்கிறோம்னா அப்பா நான் இந்த பூமியில இருந்தாலும் நான் இந்த பூமிக்குரியவன் இல்ல, நான் உண்மைக்குரியவன். இந்த பூமியில நான் வைக்கிற மற்ற எல்லா தொடர்புகள், பகல் முழுக்க நான் செய்யற எல்லா விஷயங்கள் வந்துட்டு அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய இது மாதிரி, நம்ம முடி மாதிரி, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது நம்மளை விட்டு கீழே தான் விழுந்துடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனுபவங்கள், அவைகள் தேவனுக்கு என்னைக்குமே தேவையில்லை. பட் இவைகள் மூலம் இந்த சூழலுக்கு மத்தியில நம்மளுடைய அந்த புது சிந்தையினுடைய வளர்ச்சி தான் அவருக்கு முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் உங்களுக்கு தெரியும், அதை நீங்க ஆசிரியப்பு கூடாரத்துல பாப்பீங்க, அந்த பலி செலுத்துகிற அனுபவத்துல பார்க்கும் போது அந்த காளை மற்றும் வெள்ளாட்டு கடாவினுடைய அந்த மாம்சத்தினுடைய தோல் மற்றும் அதனுடைய முடி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை எரிப்பாங்க. அப்படி எரிக்கும் போது அது பயங்கரமான பேர்ட் சுமல் வரும், கெட்ட வாசனை வரும். அந்த வாசனையை வந்து மற்ற புறஜாதியார் பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க இஸ்ரேலர் சொல்லி அவங்க செய்யற முகாந்திரம் ஒண்ணுமே புரியாது, அவங்கள முறுமுறுப்பாங்க. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஓரமா ஒரு புகை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மலை மலைக்கு ஓரமா. இதே இது இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம எத்தனையோ அனுபவங்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கடந்து போறோம் நம்ம வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கை தொழில் விஷயத்துல அது விஷயம். இந்த எல்லா அனுபவங்கள் தேவனுக்கு ஏதாவது தேவையா பரலோகத்துல? இதை வச்சு தேவன் ஏதாவது சாதிச்சுக்கிடுவாரான்னு கேட்டா அதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும் ரைட். உன்னுடைய புது சிந்தை என்ன? இது இதுக்கு மத்தியில உன்னுடைய அந்த புது சிந்தையின் வளர்ச்சி இதுதான் அவருக்கு தேவை. அப்ப நான் அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த அனுபவமா இந்த ஓட்டா ஓடிக்கிட்டு இருக்கும் போதே தேவனோடு ரெகுலர் தொடர்பு இருக்கணும். அது எவ்வளவு நேரம் என்ன ஏதுன்னு நம்ம பிக் பண்ண முடியாது. எப்பப்ப செய்யணும் எப்பப்பெல்லாம் உள்ளம் தெளிவா இருக்கு, தேவன்கிட்ட போயிட்டு ஏதோ கடமைக்கான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தெளிவான உள்ளத்தில் இருந்து வருகிற உண்மையான வார்த்தைகளை ஜெபத்துல பயன்படுத்தணும். எப்பயுமே ஒரே வார்த்தைகள் சாலிடா வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தேவன் நம்ம கிட்ட நடந்துக்கிறார் அதை கரெக்டா அந்த லிங்க் நம்ம வாங்கிட்டு நமக்குள்ள இருந்து நல்ல வார்த்தைகள் தேவன் கிட்ட வைக்கணும். அந்த உள்ளத்துல இருந்து வார்த்தைகள் வரும். இப்படி நம்ம ஜெபத்துல வைக்கும் போது அதுல இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு ஆசீர்வாதம் சொன்னோம், ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு மறுபடியும் அவர் டெய்லி வந்து ரிப்போர்ட் கொடுத்து அடுத்த வேலையை வாங்கிட்டு போற அனுபவம். இன்னொரு அனுபவம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம எதிர்காலத்துல தேவனோட தான் எப்பயுமே ஒருங்கிணைந்த நிலைமைக்கு நேராக கடந்து போக போறோம். எதிர்காலாதான் இந்த உலகத்திலேயே இருக்க போறோமா, இல்ல இந்த உலகத்திலேயே இன்னைக்கு கஷ்டமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நாளைக்கு இதே உலகத்துக்குள்ள மாம்சத்துல எந்த கஷ்டமும் இல்லாம பெரிய தளபதிகளா நிக்க போறோம் அப்படியான கிடையாது. இங்க ஓடிட்டு இருக்கும் போதே நம்ம கனெக்ஷன் ஏன் தேவனோட இருந்துகிட்டே இருக்குன்னா, அந்த கனெக்ஷன் தான் நிரந்தரம். இதே கனெக்ஷன் நம்ம ஓட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு இல்லாததாக தேவனோடு கூட என்றென்றும் ஐக்கியப்பட்டவர்களாக நம்ம இருக்க போறோம். அதனாலதான் கர்த்தர் இயேசு அவருடைய 3 வருஷ வாழ்க்கையில அவர் எவ்வளவு பிஸி ஷெடியூல் அவருக்கு இருந்தாலும், சாப்பிட கூட அவருக்கு நேரம் இல்லாத சூழல் இருந்தாலும், அநேக வசனங்கள் படிக்கிறோம் ரா முழுக்க அவர் தேவனோடு கூட ஜெபம் பண்ணும்படி தனித்து இருந்தார். இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ரா முழுக்க போக முடியுமா? போகலாம். ஆனா அவர் அளவுக்கு சரியான வார்த்தைகள் தேவன்கிட்ட பயன்படுத்துறோமா? போயிட்டாங்க நம்ம என்னென்னமோ நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுவும் சிக்கலாயிடும். சரியா இங்க நம்ம தேவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அர்த்தமாயிடும். பட் குறிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஜீசஸ் அவர் நமக்கு ஒரு முன் உதாரணம் அனைத்து விஷயங்களையும் இந்த ஓட்டத்தில், இன்க்ளூடிங் தேவ குமாரனா இருந்தும் பரிசுத்த ஆவிய தேவன் அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருந்தும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை அவர் வாஞ்சித்தார் நாடினார். அப்படி இருக்கும் போதுதான் வாழ்க்கையினுடைய முடிவுல மிக பயங்கரமான உபத்திரம் வரும்போது தேவனை நோக்கி பார்க்கும் போது அங்கிருந்து கிடைச்சிச்சு லிங்க். அப்பா நான் போகலாமா வேண்டாமா அவர் கெட்டமணியில கேட்கும் போது நீங்க போகலாம் என்ற சிக்னல் கிடைச்சு. இதேதான் நமக்கு சாதகமா சந்தோஷமா இருக்கும் போது தேவனை மறந்துடக்கூடாது. தேவன் என் கூடையே தான் இருக்கிறார் என்ற ஒரு மனப்பான்மையில அவரோடு கூட ஜெபத்துல நம்ம தொடர்புகள் வைக்கிறதுக்கு தவறிடக்கூடாது. எப்பயுமே நம்ம பிணைப்பு தேவனோடு இருக்கணும். அதனாலதான் அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்றோம், அதுதான் ஸ்டாண்டர்ட். மத்த எல்லாம் மாறும், எல்லா மனுஷர்கள் எல்லா சூழல்கள் மாறிடும், ஆனா தேவனோடு நம்ம வைக்கிற உறவுகள் அது என்னைக்குமே மாறும். எனவே அதுதான் என்னைக்கும் முதன்மையாக நம்மளுடைய ஓட்டத்துல காணப்படும். இது கூட இந்த பிரேமை கூட ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அந்த சித்தத்தின்படியான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும். சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம் 9வது பாயிண்ட், பிரேயர் லைஃப். ஓகே, அப்ப இந்த 9 பாயிண்ட் பார்த்திருக்கிற நாமோ நெக்ஸ்ட் நம்ம நேரம் எங்க போலாம்னா, இது எல்லாமே ரைட், இது ஒரு ப்ரிப்பரேஷன் மற்றும் இன்ட்ரோடக்ஷனுக்காக நம்ம பார்த்துட்டோம். இப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கான, இந்த ஓட்டத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற நம்மை பற்றிய தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான தியானத்திற்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த 9 பாயிண்ட் நிச்சயமா இது நமக்குள்ள நிக்கணும், அது வேலை செய்யணும். இப்ப நாம் கடந்து போவோம் நம்மை பற்றிய தேவனுடைய சித்தம் என்ன, அதை தேவ வார்த்தை மூலம் தான் நம்ம அறிய முடியும். வசனம் நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 4:3 வசனம்,
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
போதும் இந்த வேர்ட் நீ கொஞ்சம் நோட் பண்ணும். அப்போஸ்தல் பவுல் இதை தெசலோனிக்கேயர் சபைக்கு அவர் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. பைபிள நிறைய பார்க்கலாம், நீங்கள் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யணும், அது தேவனுடைய திட்டம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். ஆனா இது கொஞ்சம் வெயிட் அதிகம், இந்த வார்த்தைகள் கொஞ்சம் மிகவும் முக்கியமான வசனம். ஏன்னா இந்த வசனம் பேசப்பட்டிருக்கிறது சாதாரண சூழல் இல்லை. எப்பயுமே நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும், அது அது நல்ல விஷயம்தான், அது கூட தேவனுடைய சித்தம் தான். பட் இது இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. பரிசுத்தம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும்ன்றது தேவ சித்தம் சொல்ல என்ன சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணும், இதுதான் எதுனா தேவனுடைய சித்தம். இத நீங்க சகோதரர் ரசல் அவர்கள் இந்த வார்த்தையை பார்க்கும் போது அவருடைய ரைட்டிங்ஸ்ல ஒரு அருமையான வேர்ட் அவர் யூஸ் பண்றாரு, அதை நீங்க அவருடைய எழுத்துக்கள்ல இன் ஃபியூச்சர்ல நீங்க செக் பண்ண வாய்ப்பு இருக்கும் போது பண்ணி பார்க்கலாம். ரீப்ரின்ஸ் நம்பர் 5427 5427 ஆறாவது பேரம் பார்க்கும்போது இந்த வசனத்துல அவர் ஒரு வேர்டு யூஸ் பண்றார், கன்சர்னிங் யூ, கன்சர்னிங் யூ என்ற வேர்டை வந்து யூஸ் பண்றார். தமிழ்ல எப்படி இருக்கு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். பட் இந்த வேர்டு, இந்த இங்கிலீஷ் வேர்டுக்குள்ள கன்சர்னிங் யூ வேர்டு சேர்த்தா எப்படி இருக்கும்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவ சித்தமாய் இருக்கிறது, உங்களை பற்றின தேவ சித்தமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஓட்டத்துக்குள்ள வந்துட்டேன் நானு, அப்பா என்னை பற்றிய உங்களுடைய சித்தம் என்ன கேட்டா சொல்வார், உன்னை பற்றிய என்னுடைய சித்தம் என்னன்னா, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம். ஒருவேளை ஒரு சகோதரி கேட்கிறாங்க, அப்பா என்னை பற்றிய உங்களுடைய தேவ சித்தம் என்ன, தேவன் சொல்லுவார், நீ பரிசுத்தம் உள்ளவளாய் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம். எல்லாரும் உள்ள நுழைஞ்சிருக்கிறவங்களுக்கு சரி, நுழைந்து ஓடிக்கொண்டிருக்கிறவங்களும் சரி, இல்ல எப்படியேனும் வெற்றி அடைஞ்சி மகிமைக்கு போகணும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த காஸ்பல் ஏஜ்ல யார் யார் உள்ள வந்தாங்களோ அனைவருக்கும் உரிய தேவனுடைய சித்தம் என்னன்னா, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். பரிசுத்தம் உள்ளவங்களாவே இருக்க வேண்டும் கிடையாது, எப்படியேனும் சாகிறதற்குள்ள பரிசுத்தம் உள்ளவனாய் உள்ளவளாய் மாறிடும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஓகே, அப்போ இதை நம்ம ஆராயணும். ஏன்னா இது அப்படியே நம்ம வச்சு முடிச்சோம்னா இது செட் ஆகாது. ஏன்னா கர்த்தர் இயேசு சும்மா சொல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை அறிகிறவனே அப்படி அவர் சொல்ல என்ன சொன்னார், செய்கிறவனே. அப்ப இப்ப ஜஸ்ட் நம்ம அந்த வசனத்தான் போக்கஸ் பண்றோம், ஒரு அறிவு வந்திருக்கு, ஆனா இத அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த வசனம் வேற என்னென்ன ஆங்கிள் அதை நம்ம பகுத்து ஆராய முடியுமோ ஆராய்ச்சி விலாவாரியா அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்பத்தான் நம்ம மைண்ட்ல கிளீனா ஃபார்ம் ஆகும். மைண்ட்ல தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் அது என்ன வரும், ரத்த ஓட்டங்களுக்குள்ள வரும், இல்லைன்னா என்ன சொல்லலாம், நடைமுறை வாழ்க்கைகளுக்குள்ள இறங்கி வரும். அப்படி நடைமுறை வாழ்க்கையில வந்தா தான் ஜீசஸ் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும், செய்கிறவனே என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாற முடியும். அப்ப இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:3 நம்ம முதல்ல ஆராயலாம், தியானம் செஞ்சு பார்க்கலாம். இந்த வசனத்தினுடைய இன்னும் விளக்கமான அர்த்தங்கள் என்ன பார்க்கலாம். வசனத்தை நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா லிட்டரலா பார்க்கும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். வாசிப்போம் மீண்டும் 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனம்,
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி
இருந்தேன். சரீரத்தின் பாவங்கள் பத்தி பேசுது இந்த வசனங்கள், இந்த மாதிரியான பாவங்களுக்குள்ள நீங்க போக கூடாது என்று அப்போஸ்தல் பவுல் வந்துட்டு கண்டிக்கிறார், கண்டிச்சு அவங்களுக்கு ஆலோசனைகள் இல்ல போதனைகள் கொடுத்துட்டு இருக்கிறார் கடிதம் மூலம். யாருக்கு, தெசலோனிக்கே பட்டணத்தார். இதுதான் இந்த பைபிளை லிட்டரலா பார்க்கும் போது புரியுது. ஆனா நம்ம ஒரு பாயிண்ட் யோசிக்கணும், இந்த லிட்டரலான தூய்மையை பத்தி தான் தேவன் திட்டம் வைக்கிறாரா, நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும்னு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டவுடனே மெஜாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு என்னதான் ஞாபகம் வரும்னா, சரீர தூய்மை தான் ஞாபகம் வரும். பொய் பேசக்கூடாது, இச்சை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போகக்கூடாது, இந்த மாதிரி சரீரத்தினுடைய தூய்மைகள் பத்தி தான் நம்மளுக்கு சிந்தை வரும். ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்ம விட்டு ஓய்ந்து நம்ம ரொம்ப ஒழுக்கமா இருந்தோம்னா தேவன் நம்மளை பரலோகம் கொண்டு போயிடுவாரு. தேவன் அவருடைய சித்தத்துல நம்ம ரெடி ஆயிட்டோம்னு நம்மளை சைன் பண்ணிடுவாரு. அப்படி அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஏன்னா இந்த உலகத்துல நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா கிறிஸ்தவர்களை விட புறமார்க்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? புத்த மார்க்கத்தில் அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம ஆளுங்கள்கிட்ட கூட சில தவறுகள் இருக்கு. மது அருந்திட்டு கூட இது பைபிள் சொல்லுதுன்னு சொல்லிடுவாரு கிறிஸ்தவர். ஆனா அந்த லைன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு கூட கெடுதல் நினைக்காத மனிதர்களா இருக்கிறாங்க. அப்ப ஒருவேளை நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்குதுன்னா அப்ப அவங்களுக்குள்ள பரிசுத்தாவே இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல அவங்களா தேவனுடைய மனுஷர்கள் சொல்ல முடியுமா? இல்ல அவர்கள் பரலோகம் போயிருவாங்க நம்மளால சொல்ல முடியும்? யோசிச்சு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பைபிளோட கான்செப்டே என்ன ஆயிருன்னா அது ராங் ஆயிருக்கும். சோ அதுல இருந்தே தெரியுது இது லிட்ரலான சரீர சுத்தம் பத்தி இது பேசவில்லை. பேசவில்லை ஏன்? ஒருவேளை ஸ்கிரிப்சரலா வேதாகம எழுத்துக்களின்படி நம்ம இதற்கு பதில் சொல்ல முயற்சி எடுக்கணும். சும்மா காமனா உலகத்தில் இருக்கிற சில அமைப்புகள் சில மனிதர்களோட ஒப்பீடு பண்ணிட்டு நம்ம பேசக்கூடாது. சத்தியத்தின்படி சொல்லணும், இது சரீர சுத்தம் பத்தி பேச வரலன்னு சொல்லணும். எப்படி சத்தியத்தின்படி சொல்லலாம் கேட்டா இப்ப ஒரு பாயிண்ட் போடுவோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது நம்மளுடைய சரீரத்தின் தூய்மையை தான் தேவன் அப்படி பேசுறார் எதிர்பார்க்கிறார் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் யார், நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் தேவனோடு கூட அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டவங்க. அப்ப அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஒரு உடன்படிக்கைனா அதுக்கு எத்தனை பேர் வேணும்? ரெண்டு பேர், குறைஞ்சது ரெண்டு பேர் வேணும் இல்ல? ஒன்னு தேவன், இன்னொன்னு நாம. இப்ப நம்ம உடன்படிக்கைக்குள்ள வரோம். இந்த உடன்படிக்கைக்குள்ள வரோம்னா நம்ம மனிதர்கள், நமக்கு ஆப்போசிட்ல வரவர் யார்? தேவன் வர. இப்போ ஒரு பிசினஸ் ரெண்டு பேர் ஒப்பந்தம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்கனாலே அந்த பிசினஸ்னுடைய பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு திடத்தார் நல்ல பணக்காரரா இருந்தார்னா கண்டிப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறவர் யார் கூட தான் வைப்பார்? பணக்காரர் கூட தான் வைப்பார். அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்களும் நானும் மனிதர்களா இருந்துட்டாலும் இப்ப நம்ம தேவனோட உடன்படிக்கைக்குள்ள வரோம் அப்படின்னா நமக்குள்ள பாவங்கள், தீமைகள், அசுத்தங்கள் இதெல்லாம் வச்சுட்டு தேவனோடு கூட உடன்படிக்கைக்குள்ள வர முடியுமா? உடன்படிக்கைக்குள்ள அப்படி கடந்து வந்து அந்த உடன்படிக்கை ஆக்டிவேஷனுக்குள்ள கொண்டு வர முடியுமானா? முடியாது. ஏன்னா தேவனை பற்றி ஒரு வசனம் இருக்கு, அவர் தீமையை பார்க்க மாட்டாத தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தேவனை பற்றி அருமையான ஒரு வார்த்தை அது. இன்னைக்கு நம்ம தீயவர்களாகவும் பாவம் நிறைந்தவர்களாகவும் இருக்கும் போது, சரீரத்தில் எத்தனையோ பாவ உணர்வுகளை வைத்துக் கொண்டு இருக்கும் போது தேவன் நம்ம கூட கான்சன்ட்ரேஷனுக்கு வருவாரா? தேவன் நம்மளோடு கூட இறங்கி வருவாரா? வரமாட்டான். முத முதல்ல ஆதி மனுஷன் தேவனுக்கு அவங்களுக்கு இருந்த லிங்கே எதனாலதான் கட்டாச்சு? பாவம், பாவத்தினாலதான் கட்டாச்சு. இப்ப நாமளும் அப்படிப்பட்ட பாவங்களை உள்ள வச்சுக்கிட்டு தேவனோடு கூட கான்சன்ட்ரேஷன் லைஃப்குள்ள வந்திருக்கு வர முடியுமா கேட்டா வரவே முடியாது. அப்புறம் எப்படி வந்தோம்? அப்புறம் எப்படி உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்தோம்? மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நாள். அப்ப இதுக்கு சரியான பதில் இந்த ஒரு வேர்டு உச்சரிக்கலாம்னா ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கையில ரொம்ப ஃபண்டமெண்டலா அறிந்து வைத்திருக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல். ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல். ஒருவேளை யாருக்குள்ளையாவது ரொம்ப ஆர்வம், ரொம்ப உற்சாகம், நான் டூத்துல நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு இருந்தா, இல்ல யாரேனும் ஒரு சகோதரரை நீங்க பார்க்கும்போது இவர் இந்த ஓட்டத்தை தெளிவா புரிஞ்சு ஓடிட்டு இருக்கிறாரா இல்லையா அவர் அறியணும்னா அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேளு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜஸ்டிபிகேஷன்? யாராவது ஒருத்தர் கிளீனா பைபிள்ல இருந்து இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாருன்னா அவர் தான் சரியான புரிதர். இந்த ஓட்டத்துல தெளிவா நிக்கிற சகோதரர், ஓடுற சகோதரர் சொல்லலாம். யாரேனும் ஒருத்தர் இந்த ஓட்டத்தில் நல்லபடியா ஓடி ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார், இலக்க தொட போறாரா, அவருக்கு இந்த வார்த்தைக்கான பொருள் தெரியும். நீதிமானாக்கப்படுதல் என்ன, அந்த வார்த்தையின் பொருள் என்ன, ஒருத்தர் அறியலைனா அவரால் இந்த சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் அவர் பண்ணவே முடியும். சகோதரர் ரசல் இதை சொல்லும் போது சுத்து மன்னிக்கணும், 6வது வாலின்ல வசனங்கள் நீங்க சாரி பேஜஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம், 117 118 முன்னாடி பின்னாடி 3 பக்கங்கள் படிச்சீங்கன்னா கூட தப்பு இல்லை. அதுல அவர் இந்த ஜஸ்டிபிகேஷன் பத்தி சொல்றார். இதுதான் முதல் ஸ்டெப், இந்த ஓட்டத்தில் இந்த பரலோக வாய்ப்புல முதல் ஸ்டெப் இதுதான். ஒருவேளை இப்ப உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூசன் இருக்கும், என்ன கன்ஃபியூசன், தேவன் பாவிகளோடு அவர் தொடர்பு வைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட எப்படி உடன்படிக்கைக்குள்ள வந்தார் இல்லையே? ஒருவேளை இந்த கொஸ்டின் யாராவது கேட்டாங்கன்னா இல்லை நமக்கு நாமே இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஆன்சர் தான் இந்த ஜஸ்டிபிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்கு, உடன்படிக்கைக்கு அப்புறம் பாவமே செய்யல நம்ம யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா இதுக்கப்புறம் தான் நிறைய பாவங்கள் தைரியமா செய்யும். ஏன்னா எதுவுமே தெரியாத போது என்ன வரும்னா பிரச்சனையே இல்லை, ரொம்ப சுமூகமா போயிடும். ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன வரும்னா போராட்டம் வரும். போராட்டம் வந்த உடனே இந்த மாம்சம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது, பிறந்ததுல இருந்து அது நம்ம கூட இருந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணும்னா ரொம்ப சீக்கிரமா நம்மளை கவுத்துது. எவ்வளவு தைரியம் இருந்தா இதை செய்யாதுன்னு எனக்கே சொல்றியான்னு நம்மளை கொண்டு போய் கவுத்து. அப்ப நமக்கு சோறு வரும், ஐயோ எவ்வளவு பெரிய சூத்து, எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஆனா என்னை அறியாம இப்ப எல்லாமே சூடு குடிச்சு அதிகமா போற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணோம். பட் அப்ப தேவன் நம்ம கூட இல்லையா? அப்ப இந்த ஓட்டத்துல நம்ம கீழே விழுகிறோமா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லாத்துக்குமே பதில் இருக்குது இந்த ஜஸ்டிபிகேஷன் எனப்பட்ட வார்த்தைக்கு. இன்னைக்கு ஏன் நாமினல் கிறிஸ்டியன்ஸோட தேவன் தொடர்பு வைக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு இந்த ஜஸ்டிபிகேஷன் இல்லை. ஜஸ்டிபிகேஷன் நீதிமானாக்கப்படுதல் என்ற ஆசீர்வாதத்திற்குள்ள கடந்து வரலாம். இந்த வார்த்தைகளுக்கான பதில் சொல்ல முடியாது. பட் ஒரு உண்மையான புது சிருஷ்டி கடைசி கால சபை வாய்ப்புல வரவர் அவரால் தான் சொல்ல முடியும் இந்த நீதிமானாக்கப்படுதலின் அனுபவம். அப்ப அந்த நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தையின் விளக்கம் என்ன? உச்சரிக்க அழகா இருக்கு, பட் அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன சொல்லனா, பாவமே இல்லாதவன். ஒருத்தருக்கிட்ட எந்த தவறும் பாவமும் இல்லைன்னா அவர் என்ன சொல்லலாம்? நீதிமான். ரோமர் 3வது அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஏன்? எல்லாருமே பாவி, இப்போ எல்லாருமே வந்துட்டு நீதிமான் கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தோட இருக்கும் போது தேவன் நம்மகிட்ட உடன்படிக்கைக்குள்ள வருவாரா? வரமாட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவமே இல்லாத ஒரு நிலை நமக்குள்ள நடந்திருக்கு. எப்படி நடந்துச்சு இந்த நிலை? இதை பத்தி நாம் வசனங்கள் படிக்கலாம், தேவனுடைய வார்த்தைகள் அதை நம்ம பார்ப்போம். எங்கன்னா அது ரோமர் அப்போஸ்தல் பவுல் ரோமருக்கு எழுதிட்ட நிருபம், 4வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் வாசிக்கிறது.
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கபட் என்று எண்ணப்படும்.
கிருபை என்று எண்ணப்படாமல்
கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான்.
அவருடைய சங்கீதத்துல என்ன பேசுறாருன்னா, யாரையாவது கர்த்தர் அவனுடைய பாவங்களை கவனிக்காம இல்ல எண்ணாம இருக்கிறாருன்னா அவர் ரொம்ப பாக்கியவான். ஏன்னா அவர் பாவங்களை எண்ணிட்டு இருக்கிறார், கவனிச்சுட்டே இருக்கிறார். சோ அவருக்கு முன்னாடி யாருமே பாக்கியமான நிக்க முடியல. பட் தாவீது என்ன சொன்னார், ஒருவேளை தேவன் யாரையாவது நினைச்சாருன்னா அவர் ரொம்ப பாக்கியவான் சொன்னார். பட் இங்க அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட பாக்கியவான்களினுடைய யுகம் தான் இந்த சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்துல நம்மளை பத்தி என்ன வார்த்தை சொல்றாருன்னா 6வது வசனம், கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷன். கிரியை இல்லை அப்படின்னா பாவம்னா செய்யாமலாம் இருக்கிறது இல்லை, தீய யோசனைகள் வராம இருக்கிறது இல்லை, எல்லாமே வருது எல்லாமே நடக்குது. ஆனா நம்ம யாரு? நீதிமான். உண்மையிலே நம்ம நீதிமானா? நீதிமான் கிடையாது. பட் வசனம் என்ன சொல்றதுன்னா நீதிமான் என்று எண்ணப்படுகிறது. இது எப்படி என்றாரு தேவன்? எப்படி நம்மளை மட்டும் அப்போ எல்லாரும் விட்டுட்டு நம்மளுடைய பாவங்களை மாத்திரம் அப்படியே கண்டு காணாதவர் போல இருக்கிறாரா? இதுக்கு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய உடன்படிக்கை என்பது நம்ம தனியா கொண்டு போய், ஏன்னா ஒரு ஒரு உடன்படிக்கைனா எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இவர் சொல்லுவார், நீ இப்படி நடந்தேனா நான் இதை தருவேன். சோ ரெண்டு பேருடைய அந்த வேல்யூ அது வந்து சம ஈக்குவலா நிற்கும். அப்பத்தான் அந்த உடன்படிக்கை வந்து கரெக்டா இருக்கும். இல்ல ஒரு ஒரு ஒப்பந்தம் எதுவா இருந்தா, ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்து இல்ல ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்து எல்லாம் பண்ணும். நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன், சரி அதுக்கு நீ இத்தனை வருஷம் எடுத்துக்கோ இல்லையா, கொடுக்குற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி விஷயம். சோ இதான் வந்து ஒரு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வருது. இதே மாதிரி தேவனோட உடன்படிக்கை வருதுன்னா என்ன அப்படின்னா, இதுதான் பாக்குறோம். நம்ம கிட்ட உடன்படிக்கை வரும்போது நம்மள தேவன் பாக்குறாரானா? பாக்குறாரு. நம்மளை மாத்திரம் பாக்குறாரா இல்ல நேரடியா நம்மளை பாக்குறாருன்னு கேட்டா நேரடியா பாக்குறது இல்ல. தேவன் நம்மளை பார்க்கும் போது அவருக்கு யார் தான் தெரியிறாருன்னா கர்த்தர் இயேசு தான் தெரியுறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய முகம் கர்த்தருடைய அந்த தன்மை, அந்த தன்மைக்கு பின்னணியில நாம இருக்கும். அப்ப நேரடியா நம்மளை ஒருவேளை தேவன் பார்த்தாதான் நம்ம அவ்வளவுதான், நம்ம நிலை ஓவர். பட் கர்த்தர் இயேசு மூலமா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? இன்னொரு விதத்துல சொல்லலாம்னா, இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்போது நம்ம நிலை என்னன்னா, ஒரு பக்கம் தேவன் நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நாமம், நாம மாத்திர தனிமையா இல்ல, ஜீசஸ் நம்ம கூட வந்து நிக்கிறார். சோ இதன் மூலம்தான் அவருடைய குமாரன் மூலம்தான் நம்மள என்ன பண்றார்னா இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறார். பிதாவாகியது எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார் அதுதான் நம்ம வசனம் பார்க்கணும்னா, கர்த்தர் ஏற்றுப்பட்ட பாடுகள், அவர் அடைஞ்சிட்ட வேதனைகள், அவர் வாங்கிட்ட அந்த அவமானங்கள் மரணங்கள், இதெல்லாம் முதல்ல யாருக்காகனா சரீரமாகிய சபைக்காக. ஒருவேளை கர்த்தருடைய அந்த பாடுகளும் வேதனைகளும் நம்ம வாழ்க்கையில அப்ளை ஆச்சா அப்படின்னா, எஸ் அப்ளை ஆச்சு. அது அப்ளை ஆனது நிமித்தமாகத்தான் நம்மளும் நீங்களும் நானும் கான்சன்ட்ரேஷன் எனப்பட்ட வாழ்க்கைக்குள்ள என்றானோ, அதுவே முதலாவது வேலை. நம்ம நினைக்கிறோம் எத்தனையோ தவறுகள் தீமைகள் பண்ணும் போது கர்த்தர் எஸ் அது கூட செய்யறார். ஆனா இதனுடைய ஆரம்பம் எங்கன்னா நம்மளுடைய உடன்படிக்கை. எந்த தைரியத்துல நம்ம முன்னாடி வந்தோம், தேவனோடு கூட நான் உடன்படிக்கை பண்ண வரேன், ஒருவேளை புரிஞ்சமோ புரியலையோ தெரியல, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னா கர்த்தருடைய அந்த பாடுகள் வேதனைகளோட சேர்த்து அவருடைய ஈடுபலியோட சேர்த்துதான் நம்ம இதுக்கு எலிஜிபிள் ஆகும். அதனாலதான் நம்ம உண்மையிலே ஆக்சுவல் நீதிமானா, ஆக்சுவல் நம்ம ஒரு ஜஸ்டிபிகேஷன் உள்ளவங்களான்னு கேட்டா கிடையாது. உண்மையிலேயே நம்ம நீதிமானா? கிடையாது. ஆனா நம்ம யாருனா நீதிமான் என்று எண்ணப்படுகிறவர்கள், எண்ணப்படுகிறவர்கள். இந்த விஷயத்துலதான் நம்ம உள்ள வந்தோம். அப்ப தேவன் எப்படி பார்த்தா? நீதிமானா பார்த்தா? அப்ப நம்ம கூட இருக்கிற சரீர பலவீனங்கள் தீமைகள் எல்லாமே பார்க்கணும். நம்மள நீதிமானா பார்த்துட்டா ஏற்றுக்கொண்டார். இப்ப யோசிங்க, ஒன்னு தசலோனிக்கேயர் 4:3 சொல்லுது, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா ஆக வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமா இருக்குதுன்னு தேவன் சொல்றாருன்னா, அது ஒருவேளை சரீர தூய்மைன்னு வச்சுக்கோங்க, சரீரத்துல பாவம் பண்ணக்கூடாது இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாருன்னு வச்சா, ஒருவேளை அதெல்லாம் நம்ம கிட்ட தூய்மைகள் இருக்குன்னு சொல்லிதான் அவர் என்னவே பண்ணார். உடன்படிக்கைக்குள்ளே வந்தார் கர்த்தர் இயேசு மூலம் தான். இருந்தாலும் தேவன் பார்வையில தூய்மை இல்லைன்னா வர முடியாது. தேவன் வந்தார். இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அப்பா பாருங்க நான் போய் சொல்றதில்ல, தீய விஷயங்கள் செய்யறதில்ல, தீய பழக்க வழக்கங்களுக்குள்ள போறதில்ல, நான் போராடிட்டு இருக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வின் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னா தேவன் என்ன சொல்லுவார்? ஐயோ இதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிதான் நான் உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறேன், உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இதை செய்யறேன் இதை செய்யறேன். இது பேசிக், இதுதான் ஆரம்பம். நான் என்ன கேட்கிறேன்னா பினிஷிங் என்ன, உங்க ஓட்டத்தினுடைய முடிவு அது எப்படி இருக்கணும், அக்ரிமெண்ட் எழுதினபடி ஃபைனல் எப்படி இருக்கணும். அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரும்போது பிசினஸுக்கு பண்ற முதலீடை வந்து சொல்ல முடியாது, இந்த முதலீடை வந்து நான் இத்தனை இதுல கொடுக்குறேன், இத்தனை தவணையில கொடுக்குறேன், இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறேன்னா அது ஒரு தெளிவான அக்ரிமெண்டே கிடையாது. அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயமே இதுதான் கேள்வி. ஒருவேளை இந்த பரிசுத்தம் ஆக்கப்படுதல் அப்படின்ற விஷயம் நம்ம சரீர தூய்மையை பத்தி பேசுதான்னு கேட்டா, அப்ப அதுக்காக நம்ம சரீரத்துல எப்படி நாள் இருக்கலாமான்னு கேட்டா அது தப்பு, அது நமக்குள்ள நடக்கும், பட் அது தேவையில்லை தேவனுக்கு. அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு, கர்த்தர் வந்து அவர் ஈடுபடி மூலம் மறைச்சி வச்சிருக்கிறார், மறைச்சி வச்சு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணிட்டு வர்றார், அது ஒரு பெரிய போராட்டம் தான், பட் அது ஓகே. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற சித்தம் என்னன்னா, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா? அப்ப இந்த சரீர தூய்மையை விட இது மேலான விஷயம், இந்த பரிசுத்தமாகுதல் என்பது. ஒருவேளை சரீர தூய்மைனா இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதான் ரசம் சொல்லுவார், இந்த உலகத்தில் உள்ள சன்மார்க்கர்கள் புது சிருஷ்டிகள் அல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ நல்லவர்களும் எத்தனையோ மகான்களும் இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருமே புது சிருஷ்டி கிடையாது. ஒருவன் புது சிருஷ்டியா இருந்தால் அவன் கர்த்தர் இயேசுவை விசுவாசித்து அவர் ஆரம்பிச்ச மாதிரி ஓட்டத்தை உடன்படிக்கையில இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும். அவர் தான் யாருன்னா உண்மையான புது சிருஷ்டி. அப்பனா நம்ம கிட்ட தேவன் இந்த சரீர தூய்மையே அவருடைய பெரிதான எதிர்பார்ப்பு என்று தேவன் வைக்கிறது இல்லை. ஓகே, இது பாயிண்ட். இப்ப நம்ம ஜஸ்டிபிகேஷன் பத்தி சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். தேவன் அவருடைய குமாரன் மூலம் நம்மை நீதிமானாக்கிட்ட தன்மை, நம்ம எவ்விதம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், கிரியைகளால இல்லைன்னு வசனம் சொல்லுது, பட் சில வசனங்கள் வாசிக்கலாம். நாம் நீதிமானாக்கப்பட்ட தன்மையை பற்றி முதலாவது வார்த்தை தீத்து, தீத்துக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலர் பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 3:6 வசனம்,
தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு.
அப்ப இந்த வசனத்துல என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டோம், கிருபையினால். பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஒன்னு, இரண்டாவது வசனம் வாசிக்கலாம், கலாத்தியர் 3:24 வசனம், கலாத்தியர் 3:24.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு.
இரண்டாவது விஷயம் என்ன பார்க்கிறோம்னா, முதல்ல கிருபை, இப்ப வந்து நம்ம கண்டுபிடிக்கும். அடுத்தது பார்க்கலாம், மூணாவது நம்ம நீதிமானாக்கப்பட்ட தன்மை பற்றி 1 யோவானுடைய புத்தகம் 7
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
பாவங்களை நீக்கிட்டா அவர் யாரு? பாவமே இல்லாதவர் தான் யாரு? நீதிமான். அப்ப பாவங்களை நீக்கினா நீதிமான ஆக்குறதுக்கு சமம். அந்த வேலையை எது செய்ததுதான் கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம். இயேசுவினுடைய ரத்தம் கூட நீதிமானாக்குது. இதை டைரக்டா ஒரு வசனத்துல படிக்கலாம், ரோமர் 5:9
இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
பாருங்க, அப்ப இந்த இடத்துல வார்த்தையை பார்க்கிறோம், கர்த்தருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீதிமானாக்கிறோம். பாருங்க, கிருபை விசுவாசம் ஜீசஸ்னுடைய ரத்தம். இப்ப 4வது ஒரு விஷயம் பார்க்கலாம், அதே ரோமர்ல 4:25
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
எழுப்பப்பட்டும், ரிசரக்ஷன், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மூலமா கூட நம்ம யாராயிருக்கோம், நீதிமானம் ஆயிருக்கும். 4 நம்ம சொல்றோம், விசுவாசம், மன்னிக்கணும், கிருபை, விசுவாசம், ஜீசஸ்னுடைய ரத்தம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல். இப்ப பைனலா 4வது விஷயம், 5வது விஷயம் ஒன்னு இருக்கு, நம்ம நீதிமான ஆக்கப்பட்டிருக்க தன்மை பற்றி. அது எங்கன்னா யாக்கோ புதிய ஏற்பாட்டுல யாக்கோவினுடைய நிருபம் 2:14
என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா?
பாருங்க, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருக்குள்ள விசுவாசம் இருந்தா மட்டும் அவர் ரட்சிப்புக்குள்ள போயிட முடியாது. சோ அவருக்கு என்ன வேணும், கிரியை வேணும் அப்படின்னு சொல்லும். சோ இது வந்து 5வது பாயிண்ட். ஒருவேளை நம்ம இந்த ஓட்டத்துல ஓடி முடிக்கணும் அப்படின்னா வெறும் விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது, கிரியையினாலையும் நம்ம என்ன பண்ணும், நீதிமானா இருக்கணும். இதுக்கு 24வது வசனம் படிங்க, கரெக்டா அதே யாக்கோபு 2:24
ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே.
எவ்வளவு அருமையா இருக்குது, வெறும் விசுவாசத்துல மாத்திரம் இல்ல, கிரியைகள். அப்பனா இந்த ஜஸ்டிபிகேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய லெசன். இதை வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் நம்ம சகோதரர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல ஸ்டடி பண்ணியோ நம்ம தெளிவா கற்றுக்கொடுக்கணும். அதை நம்ம தெளிவா உணர்ந்தோம்னா இந்த ஓட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆர்டர் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கும். கிருபையில தேவன் ஆரம்பிச்சார் நமக்குள்ள இந்த நீதிமானாக்கப்படுதலின் வேலை. எந்த விதமான கண்டிஷன் கிடையாது, நம்மளை இந்த வாய்ப்புக்குள்ள கொண்டு வரணும்னு எந்த அவசியம் இல்லை தேவனுக்கு. பட் புல் அவருடைய கிருபையில வந்தார். அவர் நம்ம கிட்ட வரும்போது நம்ம கிட்ட இருந்து நம்ம என்ன காமிச்சோம், தேவன் நான் இதை விசுவாசிக்கிறேன்னு காமிச்சோம். அப்படி விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்துக்குள்ள எது அடங்கியிருக்குது, கர்த்தருடைய ஈடுபாடு, அவருடைய மரணம் அடங்கியிருக்கிறது, கர்த்தருடைய உயிர் தெழுதல் அடங்கியிருக்கு. என்ன அர்த்தம், மரணம் குறிக்குது நானும் அவரை போல வாழ்ந்து அந்த பாதை கடந்து போவேன். அப்படி நான் கடந்து போனா நெக்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும், உயிர் தெழுதல் கிடைக்கும். இந்த மாதிரி தேவனாலையும் அவருடைய திருக்குமாரனுடைய அந்த மீட்பினாலையும் ஈடுபலியினாலையும் நமக்குள்ள உருவாயிருக்கிறது ஜஸ்டிபிகேஷன். பட் இந்த ஜஸ்டிபிகேஷனுடைய ஃபைனல் ஸ்டெப் என்ன, ஒருத்தர் உண்மையிலேயே நீதிமானாக்கப்பட்டவரா இருந்தா அவருடைய ஃபைனல் ஸ்டெப் எப்படி இருக்கும்னா எல்லா கிரியைகள் மூலமா வெளிப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் இந்த ஓட்டத்துல எதையுமே என்ன பண்றது இல்லைன்னா நம்முடைய செயல்பாடுகள் வச்சு நம்மளை கணிக்கிறது இல்லை. நம்ம அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவோம், தேவனுக்கு மெயின் அப்ரோச் எதுவா இருக்கும்னா நம்மளுடைய ஹார்ட், நம்முடைய இருதயம். ஒருவேளை செயல்கள் செய்யும் போது கூட இருதயம் வேற மாதிரி இருக்கலாம், அது தேவன் மார்க் பண்ண மாட்டான். நம்ம இருதயம் எப்படி இருக்கு இதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் பாக்குறோம் இந்த கிரியை வந்து எத்தனாவதா வருது, ஃபைனல் லாஸ்ட்ல வருது. கிரியில காமிச்சிடலாம், அதில் நிறைய வேஷங்கள் கூட பண்ணிடுறோம், ஆனா இருதயத்துக்குள்ள ஒருத்தர் வேஷம் பண்ண முடியும். அதனாலதான் ஒரு புது சிருஷ்டி சில தவறுகள்ல விழுந்தா கூட உடனே சுதாரிக்கணும், தான் செஞ்சது தப்பு, தான் இப்படி நடந்திருக்க கூடாது. எவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் அவருக்கு நிகழ்த்தப்பட்டாலும் நஷ்டங்கள் வந்திருந்தாலும் இவர் தரப்புல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட ஒரு உண்மையான பரிசுத்தாவி பெற்றிருக்கிற சகோதரனா சகோதரியா இருந்தா அதை உடனே அவர் உணரணும், தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் இருந்திருக்க கூடாது. இப்படித்தான் தன்னுடைய லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி இருக்கிறது தான் என்னன்னா முதல் வெற்றி. நான் செஞ்சது பாவம் தவறு பண்ணேன் அப்படின்னு யார் உணர்றாரோ அதுதான் முதல் வெற்றி. இதை தொடர்ந்து தான் நெக்ஸ்ட் என்ன வரும்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி ஆகி ஒரு லெவல் வரும்போது கிரியைகள்ல காமிப்போம், நோ இதை நான் செய்ய மாட்டேன். எடுத்த உடனே கிரியைகளை வந்துருமா, வராது. ஏன்னா நம்ம அபூரணர்கள், நம்ம பலவீனர்கள், இது தேவனுக்கு நல்லா தெரியும். சில நேரம் சாத்தான் அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள ஏற்படுத்தும், சில தவறுகள் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் போது நீ அவ்வளவுதான், இனிமேல் நீ எப்படி இருப்பா, நோ நோ. ஒருவேளை நம்ம அவ்வளவுதான் அப்படின்னா தேவன் நினைச்சிருந்தார்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்பார்னா ஒண்ணும் இல்லாம ஆகிருப்பான். சோ அதுக்கப்புறமும் நமக்குள்ள ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம மேல ஏறி வருவதற்காக, நம்ம மீண்டும் உயிர் பெற்று மேல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் நம்ம வாழ்கிறது. அதுதான் நீதிமொழிகளை வசனம் பார்க்கிறோம், நீதிமான் அவர் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கும். ஜஸ்டிபிகேஷன், நம்ம கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் அல்ல இந்த வாய்ப்புக்குள்ள வரும்போது. ஆனா இந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கும் போது ஃபைனல் ஸ்டேஜ்ல யாரா இருப்போம்னா கிரியைகளினாலே நம்ம காண்பிப்போம் நான் ஒரு நீதிமான். இதை நான் ஒரு அடையாளமாக தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸை நிரூபணப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். வசனங்கள் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. மூன்றாம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் மற்றும் ஐந்தாவது வசனம்.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சருதையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரப்பிக்கப்படும்.
ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்ப இது ஒரு ப்ராபசி, ரெவலேஷன் புஸ்தகம். பட் இதுல நம்மளுக்கு என்ன பேசப்படுது இது மட்டும் நம்ம பார்க்கலாம். நாலாம் வசனம் சொல்லுது, சருதை சபை, இது ஒரு முக்கியமான பிரச்சனைகள் போராட்டத்துக்குள்ள கடந்து போகிற சபை, ஐந்தாம் காலகட்ட சபை, சருதை சபை போகுது. இந்த சபையை பத்தி கர்த்தர் என்ன தீர்வு தரணும்னு சொல்றாருன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அந்த சூழல்லையும் சருதைக்குள்ள நிறைய பேர் கெட்டு போய் விழுந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள கூட தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சருதையிலும், இது என்ன வஸ்திரத்தை அசுத்திப்படுத்தாதுன்னு என்ன அடையாள வாழ்க்கை. அப்ப வஸ்திரம் என்பது என்ன அர்த்தம்னா நீதிமான் என்று எண்ணப்பட்டவர்கள், நீதிமான் என்று எண்ணப்பட்டவர்கள் என்பதற்கான அடையாள வார்த்தை என்னன்னா பஸ்திரம். வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 61 அதிகாரம் வசனம் 10.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டியை நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்.
ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அப்ப ரட்சிப்புக்கு இன்னொரு வேர்ட் எப்படி இருக்குன்னா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்படின்னா நம்ம எப்படின்னா, இதா அநேக சகோதரர்கள் பாடங்களில் பேசுவாங்க, நீங்கள் கேட்பீங்க இல்லை கேட்டுக்கலாம். எப்படின்னா நம்ம இந்த ஓட்டத்துக்குள்ளே வரும்போது நம்ம யார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தரித்திரன் பூமியில் இருக்கிறாங்க எப்படி இருப்பார் பார்த்தா, அவருக்கு நல்ல ட்ரெஸ் இருக்காது, நிறைய அழுக்கு இருக்கும் உடம்புல, எல்லாமே இருப்பான். பட் அப்படிப்பட்டவரை திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து அப்படியே மூடி, அவர் உள்ள ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது, ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் எதையுமே கண்டுக்கலாம். ஆனால் நல்ல ஒரு போட்டை போட்டு டை கட்டி அவரை கொண்டு போய் ஃபங்க்ஷன் நிறுத்திட்டா எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் நம்ம நிலை. அதனால தான் சில நேரம் நம்மளை பார்த்து கேட்பாங்க மற்ற மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், சொந்தக்காரர்கள், ஃபேமிலியில் உள்ளவங்க, இல்லை நாமினர் கிறிஸ்டியன்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியாது, நீ எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த பைபிள் எடுத்துட்டு எங்களுக்கு போதணும் கேட்டு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது அவங்களுக்கு புரியாது. அவங்க சொல்றது உண்மைதான், நமக்கு தெரியும், எஸ் நீ உண்மைதான் சொல்ற, ஆனா நான் இப்ப அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க நம்ப மாட்டாங்க. இதுதான் நடக்குது ஆவிக்குரிய முறையில. வஸ்திரம் உடுத்தப்பட்டு நம்மை இந்த வாய்ப்புக்குள்ள கொண்டு வந்துட்டான். என்ன வஸ்திரம்? நீதிமா என்று எண்ணப்பட்டுட்ட நிலை. பட் இப்ப என்ன சேலஞ்ச் இருக்குது நமக்கு அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரம் வெளியில இருக்கிற இந்த போட்டை பீறி போட்டக்கூடாது. துணிகர பாவங்கள் வந்து பாவத்தை பற்றி எந்த உணர்வு இல்லாம தைரியமா செஞ்சுட்டு தைரியமா கத்திற்கு எடுத்த விஷயத்துல ஈடுபட்டு போயிடக்கூடாது. அதான் சொல்றோம், அந்த இருதயத்துல குத்தப்படுதல் இருக்கணும். இதுதான் சேலஞ்ச். இதத்தான் தீர்க்க தரிசனத்துல சொல்றாரு கர்த்தரு. சர்வை சபையில நிறைய பேர் அப்படி என்ன ஆயிட்டாங்கன்னா, உடுத்தப்பட்டுட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் வஸ்திரத்தையும் கரப்படுத்திட்டாங்க இல்ல டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் அந்த வஸ்திரத்தை அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. வரும், அனுதினமும் வரும், தேவன் உடுத்துற அந்த ட்ரெஸ்ல கரைகள் வரும். பட் அந்த கரைகளை ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமா தூய்மைப்படுத்தணும், விசுவாசத்தின் மூலமா தூய்மைப்படுத்தணும், தேவனுடைய கிருபைகள் மூலமா தூய்மைப்படுத்தணும். கர்த்தர் ஓடி முடிச்ச ஓட்டத்தின் மேல மாதிரியான வாழ்க்கை வாழுகிறதின் மூலமா தூய்மைப்படுத்தணும். அப்படி தூய்மைப்படுத்தி யாராவது ஒருத்தர் அந்த போராட்டம் போராடி வெற்றி கொண்டால் அவங்களுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, வசனம் 6-5 நம்ம பார்த்துட்டோம், வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுப்பார்? வெண்பஸ்திரம். ஆனா அதுக்கு முன்னாடி போடுற வஸ்திரம் எப்படி? சர்க்கையிலும் தங்கள் வஸ்திரத்தை அசுத்திப்படுத்தாத சில பேர், சாதாரண நார்மல் வஸ்திரம். அந்த வஸ்திரம் தான் என்னன்னா, நீதிமான் என்று எண்ணப்படுகிற நிலை. ஆனா ஜெயம் கொள்ளுகிறவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்துக்கு பேர் என்னன்னா, சாதாரண வஸ்திரம் இல்ல, வெண் வஸ்திரம், அழியாமை. உண்மையிலேயே இவர் யார்னா நீதிமான். அதனாலதான் ஏன் இவ்வளவு டெஸ்ட் பண்றார், இவ்வளவு பாவ நிறைஞ்ச சூழலுக்கு மத்தியில வச்சு தேவன் நம்மளை உருவாக்குறார், இவ்வளவு வேதனைகள் நெருக்கங்கள் ஏன் போகுதுன்னா, பைனல்ல கொஞ்ச காலத்துல நம்ம போக போற இடம் அப்படிப்பட்ட இடம். அங்க போயிட்டா நம்ம யாரா இருப்போம்னா, அங்க போயிட்டு கிருபை இரக்கம் இப்படி நம்ம பேச முடியாது. அங்க நம்ம உண்மையிலே யாரா இருப்போம்னா, நீதிமானாக இருப்போம். சோ இத நான் என்ன பாயிண்ட் பேசிட்டு இருக்கிறேன்னா, நம்ம ஜஸ்டிபிகேஷன் வாங்கினதற்கான 5 ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப்? கிருபை, விசுவாசம், ரத்தம், உயிர் தழுதல், கிரியை. 5வது ஸ்டெப் தான் எது? கிரியை. இதுதான் பைனலா. இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இல்ல நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் தைரியமா இருக்கணும், தேவன் நமக்கு வாய்ப்பு வச்சிருக்கிறா போடும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நீதிமான் தான். எந்த நினைப்பு வந்தாலும், எந்த பள்ளத்துக்குள்ள இருந்தாலும், இது பள்ளம் என்று எப்ப உணர்றோமோ உடனே சுதாரிச்சு வெளியில வருகிறதற்கு நம்ம முயற்சி எடுத்தா அங்க தேவனுடைய கிருபை இருக்கும். விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது அந்த கிருபையில நம்மளை தூக்கி விடுவார். கர்த்தர் நமக்காக பாடுபட்டு மறிச்சிருக்கிறார், அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும், வந்துடலாம், நம்மை தூக்கி விடுவார். இந்த லெவல்ல நம்ம வளர்ந்து வளர்ந்து போராடி போராடி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது உண்மையிலேயே நம்ம யாரா மாறுவோம்னா கிரியைகள் மூலமா நீதிமான்களாக மாறும். சோ இதுதான் இன்னைக்கு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தினுடைய ஒரு சிறு விளக்கம். இப்ப நான் கொடுத்திருக்கிற விளக்கத்துல எல்லா சகோதரர்களுக்கும் கிளீனா ஜஸ்டிபிகேஷனா என்ன கிளியர் ஆயிருக்குமா தெரியல, ஒருவேளை கிளியர் ஆயிருந்தா சந்தோஷம். அதனால தான் சொல்றேன், நம்ம இன்னைக்கு யாரா நம்மளை பார்த்து நீ நீதிமானா கேட்டா ஆமா, உண்மையிலே நீதிமானா இல்ல, நீதிமான் ஆமா, ஏன்னா நீதிமானே இல்லைன்னு சொன்னா ஓட்டத்துக்குள்ள என்ஜாய் இருக்க முடியாது. நம்ம ஒருவேளை இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம்னா தேவன் கையில இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிக 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 பெரிய ஆசீர்வாதம் எதுனா ஜஸ்டிபிகேஷன். யோசிங்க, இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்கள் நம்மளை குறை பேசிக்கிட்டு இருக்கும் போது தேவன் நம்மளை பார்த்து இவன் சுத்தம் உள்ளவன் சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இதுதான் பாக்குறோம் ஜஸ்டிபிகேஷன். இந்த ட்ரூத் புரிஞ்சிட்டாலே நம்மளால துணிகர பாவம் செய்யவே முடியும். தேவன் என்னைய பார்த்து ஒரு சுத்தமான என்று நினைக்கிறார் அப்படின்னா நம்ம வார்த்தைகள்ல வீணான வார்த்தைகள் வராது. அதனாலதான் நம்ம மேக்சிமம் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை நம்ம சபிக்க கூடாது, அவர்களை ஒரு லெவலுக்கு மேல எந்த வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாது, அவங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா அவர் யார்னா நீதிமானாக்கப்பட்டவர். தேவன் அவரை நீதிமான் என்று பார்க்கும் போது அவரை குறை சொல்றதுக்கும் அவரை பத்தி அவதூறா பேசுறதுக்கும் நம்மளுக்கு எந்த உரிமையே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் எங்க போவார். அது நிறைய சில சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் இருக்குது, பட் ஒரு ஆங்கிள் அந்த வார்த்தை வந்து தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறோம். ஏன்னா இது தேவன் ஏற்படுத்திட்ட ஒரு நிலை. ஜஸ்டிபிகேஷன் என்ற உடுப்பை உடுத்திட்டவர் யார்னா தேவன். கிரியைகளை பார்த்து கிடையாது, அவருடைய சுத்த கிருபை. அதற்கு அந்த தரப்புல இருந்து காண்பித்திட்ட விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில பைனல்ல அவர் கிரியைகள்ல காமிக்கணும், அப்படி காட்டலைனா அவரை இலக்க தொட முடியாது. அது தேவனுக்கும் அவருக்கு இருக்கிற விஷயம். இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும். என்ன சூழல் ஏற்பட்டாலும் என்ன பலவீனம் ஏற்பட்டாலும் நமக்குள்ள இருக்குது ஜஸ்டிபிகேஷன். இந்த ஜஸ்டிபிகேஷன் என்பது தாளந்து அல்ல. நான் நினைக்கிற ஒரு வேளை சகோதரர் பிரபா எடுத்திருக்கலாம், இது வந்து தாளந்து கிடையாது ஜஸ்டிபிகேஷன் என்பது. ஒருத்தருக்கு அதிகம் ஒருத்தருக்கு கம்மி இல்லை. அவர் படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் வயதுல குறைவுள்ளவராக இருந்தாலும் பெரியவரா இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் இல்ல தோற்றத்துல எப்படி இருந்தாலும் உண்மையிலே இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறார், உண்மையான உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறார்னா அவர் கையில இருக்குது ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுது. இந்த ஜஸ்டிபிகேஷனை மாத்திரம் நம்ம என்னைக்குமே இழந்துடக்கூடாது. வேற என்னனாலும் இழக்கலாம், மனிதர்கள் இறந்து போலாம், ஆஸ்தி அந்தஸ்து சரீர பலன் எல்லாமே இழந்துடலாம், இந்த கையில இருக்கிற ஜஸ்டிபிகேஷன் மாத்திரம் இழந்துடக்கூடாது. இதத்தான் கர்த்தர் இயேசு ஒரு ஓமை சொன்னாரு, ராத்தல் ராத்தல் பற்றிய ஊமையில அவர் சொன்ன விஷயம் அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராத்தல், அந்த ராத்தல் குறிக்குது நீங்களும் நானும் வச்சிருக்கிற நீதிமான் ஆக்கப்பட்டுட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சு பார்த்தாலே நமக்கு சொல்லும் நம்மள தேவன் எவ்வளவு சிறப்பானவர்களா அந்த பூமியில கவனிச்சிருக்கிறாரு, வாழ வச்சு. இந்த ஆசீர்வாதம் நம்ம என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கீழே போற்றக்கூடாது, மண் தோண்டி புதைச்சிடக்கூடாது, அந்த உடை கரைப்படுவதற்கு அனுமதிச்சிருக்கூடாது. எனவே தான் ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துல போய் நம்மை நிதானிச்சு பார்த்து வார்த்தையில பார்வையில எதுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தாலும் உடனே உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம தூய்மையாக்கப்பட்டே இருக்கணும். ஏன்னா அதான் ப்ராபசி சொல்லுது, சர்தை சபையில அப்படி இந்த ஜஸ்டிபிகேஷனை பாதுகாத்துட்டவர்களை நான் பார்க்கிறேன், இல்ல சிலர் உண்டு அப்படின்னு கர்த்தரே சொல்ற. அப்ப அன்னைக்கு சர்தை சபையை பார்த்தவரு இன்னைக்கு கடைசி கால சபையை கூட அவர் கவனிக்கிறார். இந்த சபை மத்தியிலையும் இந்த சபை வாய்ப்புல ஓடிக்கொண்டிருக்கிற நாம மத்தியில ஜஸ்டிபிகேஷனை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப அருமையா பாதுகாத்துக் கொள்ளணும். இத ஒருவேளை கீழே விட்டுட்டோம் நம்ம வாழ்க்கையே போச்சு. மற்ற எல்லாம் இழந்துட்டு இது இருந்தா சந்தோஷம். தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த ஸ்தானம், நீதிமான் என்ற ஸ்தானம் இருந்துட்டா போதும். அது இல்லாம கீழே போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல. ஓகே, அப்ப நம்ம இந்த நாளினுடைய சப்ஜெக்ட்ல ஃபைனலுக்கு வந்தா என்ன வரலாம் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா ஆக வேண்டும். பட் அந்த பரிசுத்தம் உள்ளவர்களா ஆக வேண்டும் என்பது சரீர தூய்மையை பத்தி பேசப்படல. ஏனென்றால் நம்ம எல்லாருமே யாருன்னா நீதிமான் என்ற ஆசீர்வாதத்திற்குள்ள கடந்து வந்தவங்க. அப்படி நீதிமான் கிட்டதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பரிசுத்தம் உள்ளவனா ஆகணும். புரியுதுங்களா? ஒருவேளை பாவிகள் கிட்ட சொன்ன என்ன சொல்லலாம், நீ நீதிமான ஆகணும், அது என் திட்டம் சொல்லியிருந்தாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீதிமான உள்ள வரனால என்ன அர்த்தம், பாவங்கள் எல்லாவற்றிலையும் இருந்து வெளியில வரதான் விஷயம். அப்படி எல்லாத்திலிருந்து வெளியில வந்தவங்க இல்ல கர்த்தர் மூலம் வெளியில வந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் அவங்க கிட்டதான் கர்த்தர் நெக்ஸ்ட் என்ன கேட்கிறாருன்னா, நீ பரிசுத்தம் உள்ளவனா ஆகும். அப்பனா என்ன அர்த்தம், இது லிட்டரலா பூமியில இருக்கிற தீமைகள் பத்தியும் பாவங்கள் பத்தியும் பேசுறது இல்ல, சரீர தூய்மை பத்தி பேசுறது இல்லைனா அப்ப இந்த சாண்டிபிகேஷன் என்ற வார்த்தை வேற எதை பத்தி பேசுது? அப்ப இதுக்கு மேலையும் தேவன் நம்ம கிட்ட அவருடைய சித்தமாக, அவருடைய பிரியமாக, அவருடைய விருப்பமாக அவர் எதை எதிர்பார்க்கிறார், இதை நம்ம அடுத்த வாய்ப்புல கூடி வரும்போது பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த ஜஸ்டிபிகேஷன் என்ற விளக்கத்தோட கூட நம்ம பாடம் முடிப்போம். அடுத்த வாய்ப்புல வரும்போது பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன, அதுல இருந்து நம்முடைய தியானங்களை தொடரலாம். பொறுமையோடு இவ்வளவு நேரம் கேட்டுட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வராத சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு முறையில இந்த பாடத்தினுடைய ஆடியோ இல்ல இது போன்ற வீக்டேஸ் எடுக்கிற பாடத்தினுடைய ஆடியோ கேட்பதற்கு அல்லது கிடைப்பதற்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உதவி செய்யப்படியாய் கூட கேட்கிறேன். நன்றி. ஆமே. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இதுகாரம் தேவ சித்தம் என்ற இரண்டாம் பாகத்தை வேதத்தின் மூலமாக